இந்த கடைசியில உள்ள பாராவை பாருங்க. ஹஜ் உம்ராவிற்கு வருபவர்கள் இஹ்ராமை பேணாமல் இந்த எல்லைகளை கடக்க கூடாது. இப்ப இங்க இருந்து நீங்க நியத்தோட ஹஜ் செய்யணும், உம்ரா செய்ய வேண்டும் என்று நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த எல்லைகள் வரும்போது தல்பியா சொல்லி இஹ்ராமிற்குள் வந்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இறங்கி போயிட்டீங்க, ஒன்று திரும்ப அந்த எல்லைக்கு வந்து நீங்க தல்பியா சொல்லி அந்த நியத்தோட போகணும், இல்லை என்றால் அதற்குரிய பரிகாரம் கொடுத்தாக வேண்டும். அதான் நம்ம வாஜிபுல சொன்னோம், மீக்காத்திலிருந்து இஹ்ராம் செய்யறதுன்னு சொல்லி சரிங்களா. அது என்ன பரிகாரம், ஒரு ஆடு அறுத்து அந்த ஆட்டை மக்காவில் உள்ள ஏழைகளுக்கு பங்கிட வேண்டும், குற்ற பரிகாரம். இன்ஷால்லா அந்த மாதிரி மேக்ஸிமம், அதாவது எந்தெந்த தப்பு நடக்கும் அப்படிங்கறத பின்னாடி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் மேக்ஸிமம் இன்ஷால்லா நடக்காத தவறுகள், ஏன்னா எல்லாரும் கூட்டமா போறதுனால இங்க இருந்து நம்ம ட்ரெஸ்ல போயிடுறதுனால அந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது இல்ல. நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னா, இங்க விமானம் ஏறக்குறைய ஒரு 4.5 மணி நேரம் பறக்கும், அல்லது ஒரு 5 மணி நேரம் கூட சில நேரங்கள்ல ஆயிடுது. மேகம் மூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, காற்றழுத்தங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா விமானம் பறக்கிறதுல ஜித்தாவுக்கு 5 மணி நேரம் ஆயிடுது. அப்படி நல்லா எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா அது சமத்துல 4 மணி நேரத்துக்குள்ள போயிடுது. சில ஹாஜிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஏறணும்னா ரொம்ப உற்சாகமா பேசுறது, அங்க போறது வர்றது எல்லாம் இருந்துட்டு கடைசியில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கிடுவாங்க, நல்லா புரட்ட விட்டு நல்லா தூங்கிடுவாங்க. இங்க எல்லாம் தல்வியா சொல்லிட்டு இருக்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அங்க என்ன நடக்குதுன்னு. அதுவும் அப்படியே குனிஞ்சு கீழே போயிருவாரா, அந்த சீட்ல ஆள் இருக்காங்களா இல்லன்னா கூட தெரியாது. பக்கத்துல யாரும் எழுப்புறதுக்கு ஆள் இல்ல, மாட்டிப்பாரு பிரச்சனை. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், பக்கத்துல உள்ளவங்களை நம்ம சொல்லிடுவோம். நீங்க தூங்கிட்டீங்க தல்பியா சொல்ல முடியல, தப்பு தப்பு தான், அதற்கு பரிகாரம் கொடுத்துதான் ஆகணும். புரியுதுங்களா? இன்ஷால்லா பயமுத்தல நினைக்காதீங்க. அதனால பயணத்துல ஏறும் பொழுது நமக்கு ஓய்வு தேவைன்னு சொன்னா ஓய்வு நல்ல 2 மணி நேரம் நல்ல ராகத்தை நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஜித்தா ஏர்போர்ட்ல வேற தெரியும், சில ஹாஜியில் போனவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கணும், வெயிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு எப்ப ஓய்வு கிடைக்குதோ அந்த ஓய்வை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீணாக சுற்றுவதிலேயோ பேசி கழிப்பதிலேயோ கழிச்சுட்டா அப்புறம் ஓய்வு வேற நேரத்துல கஷ்டமா போயிடும். இப்ப இந்த ஆண்கள் இஹ்ராம் அணிவதற்குண்டான இந்த படம் இதுல இருக்குது, தெளிவா தெரியுதா என்னன்னு தெரியல, பலருக்கு தெரிஞ்சிருக்கும். 2 வெண்மை நிற ஆடைகள். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம போவோம். இந்த இஹ்ராம் என்ற இந்த நிலைக்கு வருவதற்கு முன்னால் நாம் செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது அவசியம் தெரிஞ்சாகும். தங்களுடைய நகங்களை வெட்டி கொள்ளுதல், புரியுதுங்களா? நம்முடைய எந்தெந்த முடிகளை எல்லாம் ரசூல் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு, அதாவது கடைந்து கொள்வதை சுன்னா என்று சொல்லி இருக்கிறார்களோ, ஃபித்ராவில சொல்லி இருக்கின்றார்களோ, அந்த அக்கல் முடிகள், நம்முடைய மர்மஸ்தான முடிகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளுதல், ஆண்கள் மீசையை கத்தரித்துக் கொள்ளுதல், முடிந்தால் குடித்துக் கொள்ளுதல். குளிப்பது என்பது கட்டாயமில்லை, சிறப்பு. அதே போல ஆண்கள் உடலில் நறுமணம் பூசுதல். இஹ்ராமுக்கு முன்னாடி குளிச்ச உடனே நம்முடைய உடம்புல எவ்வளவு வேண்டுமானாலும் அத்தர் பூசிக்கொள்ளலாம், ஸ்ப்ரே யூஸ் பண்ணி கொள்ளலாம், அல்லது பவுடர் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனா நம்முடைய ட்ரெஸ் இருக்கு பாருங்க, இஹ்ராமுக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய இந்த துணியிலே நறுமணத்தை தடவிவிடக் கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய குளிச்சதுக்கு பிறகு நம்முடைய உடல்ல எவ்வளவு வேண்டுமானாலும் நறுமணங்கள் பூசிக்கொள்ளலாம், இது மிக ஏற்றமான ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தங்களது இரு கரங்களால் நறுமணம் பூசி விட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த டிரெஸ்ல நம்ம நறுமணம் தடவி இருக்கக்கூடாது. அப்படி தெரியாம தடவிட்டா அந்த இடத்த அந்த வாசனை போற வரை நல்ல முறையில கழுவி விட வேண்டும். அதுக்கப்புறம் தான் இந்த டிரெஸ் போட்டுக்கணும். சரி, அப்புறம் அடுத்து ஆண்கள் தைக்கப்பட்ட அனைத்து ஆடைகளையும் கழற்றி விட்டு தைக்கப்படாத 2 வெண்மை நிறை ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். இப்பதான் இந்த டிரெஸ் நமக்கு வருது. எல்லா டிரெஸ்ஸையும், நம்முடைய இன்னர் அவுட்டர் எல்லா டிரெஸ்ஸுகளையும் நம்ம மறைவான இடத்துல, நம்ம குளிக்கிற இடத்துலயோ அல்லது நம்முடைய ரூம்லயோ கழட்டிட்டு பார்வைப்படாத இடங்கள்ல இந்த 2 துணிகளை கீழ் ஒன்றும் மேலே ஒன்றும் நாம் அணிந்து கொள்வது. அது எப்படி போர்வு போத்தணும் நீங்க பாருங்க, இந்த போச்சிருக்காங்க பாருங்க, முழுமையா முழு உடம்பும் கவர் ஆகணும், அவங்களுடைய இடுப்பு வயிறு நெஞ்சு பகுதி எல்லாமே மேல உள்ள போர்வையை கொண்டு முற்றிலுமாக போர்த்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் செல்லும் போது பார்க்கலாம் சில ஹாஜிகளை கீழே உள்ள அந்த போர்வையை பார்த்திருப்பாங்க, மேல உள்ள இந்த போர்வைய பல ஹாஜிகள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்றால் நாட்டாம துண்டு போட்டுக்கிற மாதிரி பயன்படுத்துறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க, இப்படி போட்டுப்பாங்க சில பேரு, சில பேர் இப்படி போட்டுக்கிறாங்க, பாக்கி கம்கட்டு புஜம் நெத்தி நெஞ்சு அவருடைய தொந்தி எல்லாமே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கு கிடையாது இந்த மேல உள்ள போர்வை, இதுக்கு நாட்டாம துண்டு மாதிரி போட்டுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்வையே சொல்லல. புரியுதுங்களா? எதுக்கு சொன்னாங்க? முழுமையாக தன்னை அவர் போர்த்திக் கொள்ள வேண்டும். நெஞ்சு தெரியற மாதிரி இப்படி போட்டுக்கிறது என்ன, எப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு சொன்னா? அந்த சில பெண்கள் வந்து புர்கா போடுவாங்க, புர்காங்கிற பேருக்கு போட்டுட்டு கடைசியில் அது மார்க்கெட்டுக்கு கடைக்கு வரும்போது தலையில உள்ள துப்பட்டா போயிடும், கழுத்துல உள்ள துணி போயிடும், நோஸ் பேஸ் போயிடும். இந்த மாதிரி தான் இன்னைக்கு இஸ்லாமிய ஆடைகள் இன்னைக்கு நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண் தான் அணிகிற ஆடைகளையே அணியலாம், ஆனால் முகத்திரை கையுறைகள் காலுறைகளை கழற்றிவிட வேண்டும். சரியா? ஆனால் தலையில் முந்தானை போட்டுக் கொள்ளலாம். தலையில ஏற்கனவே ஒரு துணி இருக்கும், கவர் பண்ணிருப்பாங்க, அதுக்கு மேல ஒரு முந்தானை அவர்கள் தங்களுடைய கழுத்திலும் தலையிலும் தொங்கவிட்டபடி வைத்துக் கொள்ளலாம். அந்நியர்கள் முன் வந்தால் அப்போது முகத்தை மறைத்துக் கொள்ளலாம், முந்தானையை முகத்தை தொட்டாலும் சரியே. இப்ப எப்படி உதாரணத்துக்கு அவங்களுடைய புர்காக்கு மேல இப்படி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கல, இப்போ அந்நிய ஆண்கள் முன்னாடி வர்றாங்க என்று இருந்தால் இந்த துப்பட்டாவை எடுத்து இப்படி தொங்க விட்டுக்கிறது. அதனால இந்த முகத்துல இந்த துணி தொட்டாலும் சரி, தப்பு கிடையாது. ஏனென்றால் நீங்க அங்க பார்க்கலாம், சில பேர் முகத்துல துணி பற்றக்கூடாது, முகத்தை துணியால் மறைக்க கூடாது என்பதனால இந்த சட்டத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க போடுற தொப்பி மாதிரி ஒன்ன போட்டுக்கிட்டு அதுக்கு மேல இதை இப்படி போடுவாங்க, ஏன்னா முகத்தை தொட்டக்கூடாதான். இந்த மாதிரி எல்லாம் தந்திரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா சொல்கின்றார்கள், நாங்க முகத்தை மறைக்காம இருப்போம், தங்கி இருக்கிற கூடாரத்துக்கு பக்கத்துல அந்நிய ஆண்கள் கடந்து சென்றால் நாங்கள் எங்களுடைய தலை முந்தானையை கொண்டு முகத்தை மறைத்துக் கொள்வோம், அவங்க அந்த பக்கமா சென்று விட்டால் அந்த முந்தானையை நாங்கள் நீக்கிக் கொள்வோம். புரியுதா விஷயம்? அடுத்து பாருங்க, இஹ்ராமிற்காக தனித்து தொழுகை ஏதும் இல்லை, இதை கவனத்தில் வைக்க வேண்டும். ரொம்ப பேர் ரெண்டு ரக்காத்து தொழுதுக்கு பிறகுதான் நம்ம தல்பியா சொல்லணும், இஹ்ராமுக்கு வருவோம் என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துல் ஹுலைஃபா என்ற இடத்துக்கு வந்த போது, இஹ்ராமுக்காக வந்தபோது அது லொஹர் தொழுகையுடைய நேரமாக இருந்தது. லொஹர் தொழுது விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அவர்கள் பேணினார்கள். அதே போல அந்த துல் ஹுலைஃபா என்பது ஒரு புனிதமான பள்ளத்தாக்கு என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள், நபியிடத்திலே சொல்கிறார்கள், நபியே ஃபஇன்னக பில் வாதில் முபாரக் ஸல்லி, நீங்கள் தொழுங்கள், நீங்கள் ஒரு பரிசுத்தமான பள்ளத்தாக்கிலே இருக்கிறீர்கள் என்று சொன்னதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்க இரண்டு ரக்காத்து தொழுதும் கொள்கிறார்கள். அப்ப மதினால இருந்து நம்ம வரும் பொழுது அந்த துல் ஹுலைஃபாவுடைய பள்ளிக்கு வரும்போது அங்க இரண்டு ரக்காத்து தொழுது கொள்ளலாம். ஆனா இங்கிருந்து நாம் இஹ்ராம் அணிந்து செல்லும் பொழுது இரண்டு ரக்காத்து தொழுதவனதான் இஹ்ராம் அணியணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. இப்ப உழு குளித்தீர்கள், உழு செய்தீர்கள், நீங்க தஹியத்துல் வுது இரண்டு ரக்காத்து தொழ ஆசைப்பட்டீர்கள் என்றால் அது சுன்னா, அது தொழுது கொள்ளலாம். புரியுதா? வித்தியாசம் புரிகிறதா? விமானம் அல்லது கப்பல் மூலமாக வரும் பயணிகள் தங்கள் வாகனம் மீக்காத்திற்கு மேலாக அல்லது நேராக வரும்போது தல்பியா கூறி இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். கவனத்தில் வைக்க வேண்டும், தல்பியா கூறி இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். அப்ப தல்பியா கூறாமல் இஹ்ராமை ஆரம்பித்தல் என்பது இல்லை. அடுத்து, ஆகவே விமானம் மூலமாக செல்லும் பயணிகள் மேற்கூறப்பட்ட ஒழுக்கங்களை பேணி இஹ்ராம் ஆடைகளை வீட்டிலிருந்து அணியலாம், ஆனால் நீயத் மீக்காத் வரும்போது மட்டும்தான் செய்ய வேண்டும். நீயத் என்றால் அந்த தல்பியா கூறுவதை கூறி நாம் மனதில் நினைக்கிறோம் அல்லவா, அது மீக்காத்தில் தான் செய்ய வேண்டும். அடுத்து இப்ப நீயத் என்று வந்தவுடன் அந்த நீயத்துடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நான் இடையில ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்ப நம்ம எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? மாஷல்லா, உம்ராவை பற்றி பேசுகிறோம். அந்த உம்ராவிலே முதல் அம்சம் என்ன? இஹ்ராம். இஹ்ராமை பற்றி பேசுகிறோம். அப்ப இஹ்ராம் என்று வந்தவுடனே அங்க மீக்காத் என்று ஒன்று வரும். இஹ்ராமிற்கு முன்னால் தயாராகும் நிலை என்று ஒன்று வரும். அதுதான் இப்ப நம்ம பேசி முடிச்சிருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கோம், முடிச்சாச்சு. இப்போது கிட்டக்க க்ளோஸா வந்தாச்சு, அட் த பாயிண்ட் நெக்குக்கு வந்தாச்சு. நம்ம இப்ப இஹ்ராமுக்குள்ள என்ட்ரி ஆகும். அதுக்கு என்ன செய்வது? என்ன நியத்? அந்த நியத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம். இப்ப பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் என்ன ஹஜ்ஜை செய்வார்கள்? அல்லது பொதுவாக ஹஜ்ஜி தமத்துவம் பின்னாடி இன்ஷால்லாஹ் உங்களுக்கு வரும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஹஜ்ஜது. தங்களது தோழர்களை எல்லாம் இதற்கே கட்டளையிட்டார்கள். ஹஜ்ஜு கிரானுக்காக வேண்டி வந்திருந்த தோழர்களை கூட நீங்க குர்பானி பிராணியை கொண்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. கொண்டு வந்தா வேற வழி கிடையாது. கொண்டு வரவில்லை என்று சொன்ன தோழர்களை எல்லாம் பரவாயில்லை, ஒரு சைய செஞ்சு முடிய குறைச்சி இஹ்ராம முடித்து விடுங்கள், உங்களுடைய ஹஜ்ஜை தமத்துவாக ஆக்கி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அப்ப சில சஹாபாக்களுக்கு சந்தேகம், நீங்க செய்யலையே யா ரசூலுல்லாஹ், நான் என்னோடு குர்பானி பலி பிராணிகளை கொண்டு வந்து விட்டேன், அதை அறுக்காத வரைக்கும் நான் இஹ்ராமை விட்டு வெளியேற முடியாது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தங்களுக்குரிய காரணத்தை சொன்னார்கள். ஆகவே ஹஜ் தமத்துவுடைய நியத்தை மனப்பாடம் நல்ல முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இங்க இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜை தவிர வேறு எந்த வணக்கத்திற்கும் நீயத்தை வாயால் சொல்வது கிடையாது. எப்படி? பெரும்பாலும் தொழக்கூடிய மக்கள் தொழுகைக்கு முன்னால் நின்று கொண்டு இந்த ஃபர்தான நான்கு ரக்அத்தை இமாமை பின்பற்றி கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், அல்லாஹ்வுக்குன்னு கட்டுவாங்க. இது ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத, அது போன்று முந்தைய சமுதாயத்தில் இல்லாத ஒரு புதிய பழக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீயத்துனா என்ன? ஒழு செஞ்சுட்டு வந்துட்டீங்க, மஸ்ஜிதுல சஃபோட நிக்கிறீங்க, இந்த இமாமுக்கு பின்னாடி லொஹருடைய தொழுகை தொழுகிறேன்னு மனசுல அந்த நினைத்தோட அல்லாஹ் அக்பர், இதான் நீயத். வாயில சொல்லிக்கொண்டு உள்ளத்துல அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தால் அது தொழுகையை சேராது. ரொம்ப பேருக்கு வாயில சொல்லி சொல்லி பழகினதுனால எப்படி தொழுகையில சூரத்துல் ஃபாத்தியாவும் அடுத்த சூரா ஓதும் போது ரொம்ப பேருக்கு கவனமே இருக்கிறது கிடையாது. நீங்க கேட்டு பாருங்க, பள்ளிவாசல ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், வேற யாரையும் செஞ்சிடாதீங்க, உங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் செஞ்சு பாருங்க. அப்புறம் பிரச்சனையாச்சு என்ன, அவர் தொழுது முடிச்சு வெளியே வந்த உடனே சகோதரரே நண்பரே இப்ப நீங்க தொழுதிங்க ரெண்டு ரக்காத்து, முதல் ரக்காத்துல என்ன ஓதுனீங்க, ரெண்டாவது ரக்காத்துல என்ன ஓதுனீங்கன்னு கேளு. பெரும்பாலானவர்களுக்கு இப்படி கவனம் இருப்பதில்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக, இது ரொம்ப பெரிய தவறான நிலை. அப்ப வாயால சொல்லி சொல்லி சில பேர் தக்பீர் கட்டும்போது வாயால பழக்கத்துல சொல்லிடுவாங்க, ஆனா மனசுல அவர்களுக்கு அந்த எண்ணமே இருப்பதில்லை. இதான் பாருங்க சுன்னாவுக்கு மாற்றம் செய்யும் போது ஏற்படுகிற அந்த ஒரு தவறான நிலைகள். அப்ப இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை தவிர வேறு வணக்கத்திலே வாயால் சொல்வதும் கல்பால் நினைப்பதும் இல்லை. இந்த ஹஜ்ஜு வணக்கத்துல மட்டும்தான் வாயாலையும் சொல்லணும், கல்பிலையும் நினைக்கணும். மற்ற வணக்கங்கள்ல கல்பில் மட்டும்தான் நினைப்பது. இந்த விஷயம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே, இப்ப நம்ம ஹஜ் தமத்து இன்ஷா அல்லாஹ் செய்ய போறோம். அந்த ஹஜ் தமத்துக்குண்டான நியத் லப்பைக உம்ரதன் சொல்லுங்க, லப்பைக உம்ரதன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ் லப்பைக உம்ரதன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ். ஓகே, இதுக்கு என்ன கருத்து? லப்பை என்றால் உன்னிடம் வந்துவிட்டேன், உன்னிடம் ஆஜராகி விட்டேன், உனக்கு பதில் அளித்து விட்டேன், உம்ராவுக்காக உன்னிடம் வந்து விட்டேன். அல்லாட்ட நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, யாருலாம் நான் உம்ராவுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. முதமத்தியன் பிஹா, இந்த உம்ராவுக்கு அடுத்து நான் ரிலாக்ஸ் பண்ணி ஹஜ் வரைக்கும் இருக்க போறேன், புரியுதா? அதையும் அல்லாட்ட சொல்லிடுறீங்க. லப்பைக உம்ரதன் முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ். இதுக்கு தமிழ்ல கருத்து எப்படி சொல்றதுன்னா, அல்லாஹ்விற்கா, அல்லாஹ்வே உம்ராவிற்காக உன்னிடம் வந்துள்ளேன், அதற்கு பிறகு ஹஜ்ஜையும் நாடுகிறேன். சரியா? ஒரு சின்ன ஒரு அறவரி உள்ள வார்த்தை தான், லப்பைக உம்ரதன் முத்தமத்தியன் பிஹா இலல் ஹஜ். இப்ப வெறும் உம்ராவுக்காக ஒருத்தர் போறார், இப்ப ஹஜ் அல்லாத காலங்களிலேயோ அல்லது ஹஜ் காலங்களிலேயோ வெறும் உம்ராவுக்காக போகும்போது லப்பைக உம்ரதன் சொல்லுங்க, அவ்வளவுதான், உம்ராவுக்காக வந்திருக்கிறேன், லப்பை முடிஞ்சு போச்சு. அடுத்து ஹஜ் கிரான். சரி, இது பாக்காதீங்க, ஹஜ் கிரான் என்ன, எந்த ஹஜ் அது, யார் சொல்லுவா? ஒரே இஹ்ராம்ல, அங்க கொஞ்சம் சொல்லட்டும், ஒரே இஹ்ராம்ல சேர்த்து செய்யறது, ஓகே, அதுக்கு பேர் என்ன, ஹஜ் கிரான். ஹஜ் கிரான் செய்யறவங்க லப்பைக உம்ரதன் வ ஹஜ்ஜன். லப்பைக் என்றால் நான் ஆஜராகிவிட்டேன், உம்ரதன் உம்ராவிற்காக, வ என்றால் இன்னும், ஹஜ்ஜன் ஹஜ்ஜுக்காக, உம்ராவுக்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் நான் வந்துட்டேன். அதாவது இதே இஹ்ராம்ல உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்ய போறேன். புரிகிறதா? அடுத்து ஹஜ்ஜு இஃப்ராது செய்பவர்கள், ஹஜ்ஜு இஃப்ராது என்றால் என்ன, இந்த பக்கத்துல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹஜ்ஜு இஃப்ராது என்றால் சும்மா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தெரிஞ்சோம், ஹஜ்ஜ மட்டும் தனியா செய்யறது, ஒரு இஹ்ராம்ல ஹஜ்ஜ மட்டும் செய்யறது. அப்ப லப்பைக ஹஜ்ஜன், அல்லாஹ்வே ஹஜ்ஜுக்காக மட்டும் வந்திருக்கிறார், முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த நியத்துடைய பொருள். முதலாவது நியத்து தமத்துடைய நியத்து லப்பைக உம்ரதன், சொல்லுங்க, முதமத்தியன் பிஹா இலல் ஹஜ். உம்ராவுக்கு உள்ள நியத்து லப்பைக உம்ரதன், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு உள்ள நியத்து லப்பைக உம்ரதன் வ ஹஜ்ஜன். வெறும் ஹஜ்ஜுக்கு மட்டும் உள்ள நியத் லப்பைக ஹஜ்ஜன், முடிந்தது, அவ்வளவு. எப்ப நீங்க மீகாத்துல இந்த இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டெல்லாம் பேணி கொண்டு ரெடியாகி இந்த நீயத்தை முழிந்து விடுவீர்களோ, தொழுகைக்கு தக்பீர் சொன்ன மாதிரி, அல்லாஹ் அக்பர் சொன்ன மாதிரி. அப்ப என்ன பொருள், ஹஜ் அல்லது உம்ரா என்ற வணக்கத்திற்குள் ஹலாஸ். அடுத்துதான் இப்ப இதற்கு பிறகு இந்த தல்பியாவை முழுமையாக ஒரு முறை சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் எவ்வளவு அதிகமா நம்ம சொல்லணுமோ உங்களுக்கு முன்னாடியே விளக்கிட்டோம், சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியதான். இப்ப தல்பியா எப்படி சொல்வது, தல்பியாவுடைய உச்சரிப்பு என்ன, லப்பைக அல்லாஹும்ம லப்பைக், சொல்லுங்க, லப்பைக அல்லாஹும்ம லப்பைக். இப்ப நம்ம சொல்றது கற்பிப்பதற்காக வேண்டியும் கற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் சொல்றோம், புரியுதா? ஏன்னா இந்த திக்ர வந்து எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்களோ அங்கதான் நம்ம சொல்லணும். இப்ப நம்ம சொல்றது எதுக்கு சொல்றோம், கற்பிப்பதற்காகவும் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி சரியான உச்சரிப்போட கத்துக்கணும். ஏன்னா ரொம்ப பேரு அரபிய இவ்வளவு வயசாயும் படிக்காம தமிழ்லயோ ஆங்கிலத்திலேயே எழுதி வச்சு படிக்கிறாங்க, அது பெரிய தப்பு என்பதை நீங்க இந்த இடத்துல தெளிவா தெரிந்து கொள்ளணும். அது என்னென்ன தப்புகள் வரும், முதல்ல உச்சரிப்பு சரி இருக்காது, சேர்க்க வேண்டிய இடம் பிரிக்க வேண்டிய இடம் தெரியாது, லப்பை கல்லாகுமா லப்பைக்குமா, தப்பா இல்லையா? இது தமிழ் அரபியில இப்பு என்ற ஒரு வார்த்தையே கிடையாது, எங்க என்ன வார்த்தை அங்க இருக்கிறது, பா இருக்கிறது, பா வாய் நிரம்ப சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கிறது. அதனாலதான் இந்த உச்சரிப்போட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அரபி படிக்க தெரியல, எங்களுக்கு தமிழ்ல எழுதி கொடுங்க, எங்க தமிழ்ல எழுதின புக் இருக்கா என்று யாரும் கேட்டாதீங்க. இந்த அரபி வாசகம் இன்ஷால்லா இந்த புத்தகமா உங்களுக்கு நம்ம கொடுப்போம். இதை வைத்துக் கொண்டு அரபி உச்சரிப்பா தெரிஞ்ச ஒருத்தங்களை சொல்ல சொல்லி சொல்ல சொல்லி மனப்பாடம் செய்து கொள்ளுங்க, சரியா? இந்த சில உதாரணத்துல சொல்லுவோம், நொண்டிக்கால்ல அல்லது வந்து இந்த கைத்தடி வச்சு நடந்து நடந்து பழகிட்டா அதுக்கப்புறமா அது இல்லைன்னு சொன்னா கஷ்டமா போகுமா, அந்த மாதிரி இல்லாம ஒன்று சொந்தமா நம்ம வாசிக்க பழகிறது அல்லது வாசிக்க தெரிந்தவர்களிடத்திலே சொல்லி அதை மரணம் சொல்லி அதை மரணம் செய்து கொள்வது. சொல்லுங்க, லப்பைக அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக அல்லாஹும்ம லப்பைக, லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக, லப்பைக அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஒவ்வொன்றுக்கும் தனியா அர்த்தம் பாருங்க. லப்பை, உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன் அல்லாஹும்ம அல்லாஹுவே. லப்பை, உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன். சரியா? அடுத்து லப்பை, உன் அழைப்புக்கு பதில் அளித்து விட்டேன். மூன்று தடவை வந்து விட்டது இதுவரைக்கும். சரியா? அடுத்து லா ஷரீக லக, லா அறவே இல்லை, ஷரீக துணை, கூட்டாளி பங்காளி இணை, லக உனக்கு, லப்பைக் உன்னிடம் வந்துவிட்டேன். இன்னல் ஹம்த, இன்ன நிச்சயமாக, அல்ஹம்து புகழ், வன்னிஅமத அருக்கொடை, வல் முல்க் ஆட்சி, லக உனக்கே சொந்தமானது. அரபியில வரும்போது இப்படி மாத்தி இருக்குது. சரி, அதாவது நம்ம தமிழ்ல மாத்தி அர்த்தம் பண்ணுவோம் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து. நிச்சயமாக புகழும் அறுக்கொடையும் ஆட்சியும் உனக்கே சொந்தமானது. இப்ப இதுல உள்ளபடி அர்த்தம் வச்சா எப்படி? நிச்சயமாக புகழும் அறுக்கொடையும் உனக்கே சொந்தமானது, இன்னும் ஆட்சியும். லா ஷரீக லக, உனக்கு அறவே எந்த விதமான இணைத்துறையும் இல்லை. பாருங்க இதுல எத்தனை தடவை லப்பைக் என்ற வார்த்தை இடம்பெறுகிறது? மொத்தம் நாலு தடவை. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது கவனத்தை இங்கே ஆஜராக வைத்திருக்கும்படி சொல்கிறான். இவ்வாறு தல்பியா கூறியதற்கு பிறகு ஹஜ் அல்லது உம்ரா செய்பவர் இஹ்ராமுடைய நிலையை அடைகிறார். ஆகவே அவர் இஹ்ராமில் தடை செய்யப்பட்ட காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆண்கள் தல்பியாவை உரத்த குரலிலும் பெண்கள் தாழ்ந்த குரலிலும் சொல்ல வேண்டும். ஆனா அவங்க இருக்கிற இடத்துல ஆண்களே இல்லை என்று சொன்னால் அவங்களும் சத்தமா சொல்லுவாங்க. பக்கத்தில் ஆண்கள் இருக்கிறார்கள், நமது குரல் அவர்களுக்கு கேட்கும் என்று இருந்தால் அவங்க சைலண்டா சொல்வார்கள். இந்த தல்பியாவை காபா சென்று தவாஃபி ஆரம்பிப்பதற்கு முன்புதான் நிறுத்த வேண்டும். பெரும்பாலான ஹாஜிகள் செய்வது என்ன, ஒரு தடவை ஓதுறதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சொந்த கதை சோக கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு, என்ன ஆகிவிடும், வணக்க வழிபாட்டின் சுவையே தெரியாமல் போய்விடும். வணக்க வழிபாட்டை மறந்து விடுவார்கள். உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, ரெண்டு வணக்கம், ஒன்று நோன்பு, அதாவது நீண்ட நேரம் இருக்கிற வணக்கம். இப்ப தொழுகை என்றால் என்ன, ஐந்து நிமிடம், பத்து நிமிடம், அரை மணி நேரம், நீண்ட ரக்காத்துகள் என்றாலும் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ரக்காத்து ஒரு தொழுகை என்பது சொல்லுங்க முடிந்து விடுகிறது. ஆனால் நோன்பு என்பது சுபுஹுக்கு முன்னால் சஹர் செய்து ஆரம்பித்தால் அடுத்து சூரியன் மறையும் வரை நீங்கள் அந்த நோன்பு என்ற வணக்கத்தில் இருக்கிறீர்கள். இடையில் தூங்கினாலும் சரி, பயணித்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி. ஆகவேதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் நோன்பு வைத்தால் சண்டைக்கு போக வேண்டாம். யாரும் சண்டைக்கு வந்து வந்தாலும் நான் நோன்பாளி என்று சொல்லி விலகி கொள்ளட்டும், கண்ணை பாதுகாத்துக் கொள்ளட்டும், காதை பாதுகாத்துக் கொள்ளட்டும். யார் இவற்றையெல்லாம் பாதுகாக்காமல் நோன்பு இருக்கிறாரோ அவருடைய நோன்பிலே எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் இந்த வணக்கம் உடலோடு நேரத்தோடு சேர்ந்து விடுவதால் பலர் தான் நோன்பு என்ற இபாதத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து, புரியுதா இல்லையா, நீண்ட நேரம் இருக்கிறதுனால மறந்து விட்டு அவர்கள் அதாவது தவறான பாவமான கண்ணால் காதால் செவியால் செயல்களால் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு இபாதத்தை அழித்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் புறம் பேசிய பெண்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இவர்களுடைய நோன்பிலே எந்த பலனும் இல்லை. புரியுதா இல்லையா சொல்றது? அப்ப அடுத்து நோன்பே 12 மணி நேரம், 10 மணி நேரம், 14 மணி நேரம் என்றால் ஹஜ் என்பது ஏறக்குறைய முழுமையாக இரண்டு நாட்களோ அல்லது ஒரு நாட்களோ. இப்ப ஜித்தாக்கு முன்னாடி ஆரம்பிச்சாலும் நம்ம ஜித்தால இறங்கி அங்கிருந்து மக்கா போய் ரூமுக்கு போய் திரும்ப காபா வந்து கண்டிப்பா எப்படி இருந்தாலும் ஒரு 18 மணி நேரமாவது நமக்கு ஆயிடும். குறைஞ்சபட்சம் வச்சுங்கனால கூடுந்த அதிகபட்சமே வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இவ்வளவு நேரம் இந்த ஹஜ் என்ற இந்த புனிதமான வணக்கத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்வது எதன் மூலமாகத்தான்? எதன் மூலமாகத்தான்? தல்பியாவின் மூலமாகத்தான். எனவே இந்த தல்பியாவை விட்டோம், ஹஜ்ஜுடைய அந்த வணக்கத்தின் ருசியை இழந்து விட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப இதற்கு முன்பு நாம் உங்களுக்கு விவரமாக சொல்லி இருக்கிறோம், தல்பியாவை ஓதுவதின் சிறப்பு என்ன, கத்தி ஓதுவதின் சிறப்பு என்ன, நபிமார்கள் எப்படி சப்தமிட்டு ஓதி இருக்கிறார்கள் என்று. இப்ப இந்த தல்பியாவை எதுவரைக்கு ஓத வேண்டும் என்று சொன்னோம், காபத்துல்லாவுக்கு உள்ளர போய் அந்த தவாஃபம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எதனா சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், தல்பியாவை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இங்க ஒரே ஒரு குறிப்பு என்னவென்றால், இப்ப ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம் ஹஜ்ஜுடைய மற்ற இரண்டு வகை என்ன, கிரான் இஃப்ரான். இப்ப இவர்களை பொறுத்தவரை இந்த இடத்திலே ஒரு விதிவிலக்கு என்னவென்றால், இந்த தவாஃபம் முடித்து அவர்கள் வீட்டுக்கு போனதுக்கு பிறகும் அறைக்கு போனதுக்கு பிறகும் அவங்க தல்பியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க இஹ்ராமுக்குள்ளாரே இருக்கிறாங்க. சரியா? அவங்க எப்பன்னு சொன்னா கடுத்து பிறகு பத்து அன்று கல் எறிவாங்க பாருங்க, எல்லாரும் நம்மளும் அவங்களும் சேர்ந்து கல் எறிவோம் பாருங்க, அது வரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம் என்ன செய்வோம், இந்த தவாஃப் பண்ண ஆரம்பிச்ச உடனே நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் நம்ம மொட்டை அடிச்ச உடனேயோ அல்லது முடிய குறைச்ச உடனேயோ இஹ்ராம் விட்டு வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் தல்பியா சொல்லக்கூடாது, பொதுவான திக்ர்கள் குர்ஆன் ஓதுறது ஏனைய இபாதத்துகள் செய்யலாம். இந்த விஷயம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? இது என்ன பார்த்தோம், இது மீகாத் என்றால் என்ன என்று தெரிந்தோம், மீகாத் என்றால் என்ன என்று தெரிந்தோம், மீகாத்திலே இஹ்ராம் செய்வதென்றால் என்ன என்று தெரிந்தோம், அந்த இஹ்ராமிற்கு முன்னால் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்தோம், இஹ்ராமுடைய நியத்தை தெரிந்தோம், தல்பியாவை தெரிந்தோம், தல்பியாவை எதுவரை ஓத வேண்டும் என்றும் தெரிந்து கொண்டோம். புரியுதா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். அடுத்து பாருங்க, கவனிக்க, ஒரு சில மிஸ்டேக்ஸ், தவறுகளை பொதுவாக இஹ்ராம் அணிபவர்கள் செய்வது வழக்கம், அவற்றை இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம், தவிர்த்து கொள்ள வேண்டும். சிலர் இஹ்ராம் அணியும் போது வலது புஜம் தெரியும்படி அணிகிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்க, இந்த பாத்தீங்களா, இஹ்ராம் இங்கிருந்து அணிந்து கொண்டு செல்லும் பொழுது அல்லது அங்க நியத்து வைக்கும் போது அந்த வலது புஜம் தெரியும்படி போர்த்தியுள்ள போர்வையை வலது புஜத்துக்கு கீழிருந்து எடுத்துக் கொள்கிறார்கள். இது தவறு. இதை நம்ம பின்னாடி சொல்லுவோம், எங்க இந்த மாதிரி நம்முடைய இஹ்ராமை மாற்ற வேண்டும் என்று அங்கதான் மாற்றணும், அதுக்கு முன்னாடியே இப்படி அணியக்கூடாது. தவாஃபுல் குதூம் அல்லது தவாஃபுல் உம்ரா செய்யும் போதுதான் தோல் புஜம் தெரியுமாறு அணிய வேண்டும். நம்ம போய் தவாஃபு செய்ய போறோம் பாருங்க, அடுத்து விளக்கம். அந்த சமயத்துலதான் இந்த நம்முடைய இஹ்ராமை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தைக்கப்படாத வெண்மையான ஆடைகளை அணிவது மட்டும் இஹ்ராம் இல்லை, அது இஹ்ராமிற்கு தயாராகுவதாகும். நியத்து செய்தால் மட்டும்தான் இஹ்ராமுடைய நிலை ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து இஹ்ராம் டிரெஸ் போட்டு போயிடாரு ஒருத்தர், அவர் தொப்பி போட்டிருக்கலாம், தப்பு கிடையாது, தொப்பி போட்டுட்டு இருக்கிறாரு. சில பேர் என்ன, இஹ்ராம் டிரெஸ்ல இருக்கிறீங்க, தொப்பி போட்டு இருக்கிறீங்களே, இஹ்ராம் டிரெஸ் போட்டுட்டாலே தொப்பி போடக்கூடாது என்பதாக விளங்கிக் கொள்கிறார்கள். அப்படி கிடையாது, பெண்களுடைய இஹ்ராமிற்காக தனி ஆடை தனி நிறம் ஏதும் இல்லை. ஏனென்றால் சில பேர் என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா, வெள்ளை கலர்ல ஒரு புர்கா செஞ்சு போட்டுக்கிட்டதான் இஹ்ராம் அப்படின்னு விளங்கி இருக்கிறாங்க, அல்லது தங்களுடைய உள்ளார போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வெள்ளை கலர்ல போட்டுக்கிட்டாதான் இஹ்ராம்னு விளங்கிக்கிறாங்க. இன்னும் சில பேர் எப்படி விளங்கிக்கிறாங்க என்றா, ஹஜ்ஜு நிறுவனங்களிலே அடையாளங்களுக்காக ஒரு மக்கன்னா என்ற ஒரு ஹிமார், ஒரு மேல் ஆடை ஒன்று கொடுக்கப்படும், அதை போட்டுக்கிட்டாதான் நம்ம இஹ்ராமுல இருக்கிறோம் என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார். சொல்றது புரியுதா? இந்த ஹஜ்ஜுடைய நிறுவனங்கள், இந்த ஹாஜி நமக்கு நிறுவனத்துல வந்திருக்கிற ஹாஜி, இந்திய ஹாஜி என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, ஐடென்டிபிகேஷனுக்காக வேண்டி ஒரு மேல ஒரு மக்கண்ணா கொடுப்பாங்க, அதுதான் நமக்குள்ள இஹ்ராம் டிரெஸ் போல இருக்கு என்பதாக அதை ரொம்ப பேணி பத்திரமா எப்போதும் அவங்க ரூம்ல தனியா இருக்கும்போது கூட போட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஆண்கள் இஹ்ராம் ஆடையில் இருக்கும் போது மேல் போர்வை இல்லாமல் கீழ் ஆடையில் மட்டும் தொழுவதை தவிர்க்க வேண்டும். இப்ப ரெண்டு போர்வை போத்தணும், கீழே ஒரு போர்வை மேல ஒரு போர்வை. இப்ப நீங்க வீட்டுல தனியா தொழுதாலும் கீழே உள்ள போர்வையை போத்திக்கிட்டு மட்டும் தொழுவலாம் என்று இருக்கக்கூடாது, மேல உள்ள போர்வையும் போர்த்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுக்கு அதிகமான ஆடைகள் இருக்கும் பொழுது உங்களுடைய அக்கல் தெரியும்படி நீங்கள் தொழ வேண்டாம். நம்முடைய இந்த புஜம் இருக்கா இல்லையா, இது திறந்த நிலையில் தொழுவது கூடாது. சிலர் இஹ்ராமிற்கு முன் தாடியை குறைக்கின்றனர் அல்லது சிறைக்கின்றனர். இஹ்ராமுக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம் என்று சொல்லிக்கொண்டு வீட்டில இருந்து போறதுக்கு முன்னாடி நல்ல புதுசா ஒரு தடவை ஷேவ் செஞ்சுக்கிறாங்க அல்லது தாடியெல்லாம் ட்ரிம் செய்து கொள்கிறார்கள். இது ஒரு பெரும் குற்றம் என்பதை ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்திருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் தாடியை குறைப்பதும் சிறைப்பதும் கூடாது. சிலர் ஒரு முறை அணிந்த இஹ்ராமுடைய ஆடையை மாற்றக்கூடாது என்று விளங்கி இருக்கிறார்கள். ஒரு தடவை இஹ்ராமுடைய டிரெஸ் போட்டுட்டா அடுத்து உம்ரா முடிகிற வரைக்கும் இஹ்ராமுடைய டிரெஸ் கழட்டவே கூடாது என்பதாக விளங்கி இருக்கிறார்கள். அது அப்படி கிடையாது. நீங்க மாசுக்கு ஒரு இஹ்ராமோ ரெண்டு இஹ்ராமோ எடுத்துட்டு போலாம். கரைப்பட்டுருச்சு, பயணத்துல போறோம், அல்லது அழுக்காயிருச்சு என்றால் தாராளமா அந்த இஹ்ராமுடைய ஆடையை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது நம்ம வந்து தனிமையில பாத்ரூம்ல இருக்கிறோம், இன்னொரு ஒரு துண்டை கழட்டிட்டு அதுல பட்ட கரையை கழுவிட்டு திரும்ப நாம் அதை அணிந்து கொள்ளலாம். ஒரு அதாவது தைக்கப்பட்ட ஆடையா மட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டு பக்கமும் மூட்டப்பட்ட ஆடையா மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம மாற்றிக்க வேண்டியது. சிலர் ஒரு முறை அணிந்து இஹ்ராமுடைய ஆடையை மாற்றக்கூடாது என்று விளங்கி இருக்கிறார்கள். இது தவறாகும். எத்தனை முறை வேண்டுமானாலும் இஹ்ராமுடைய ஆடையை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த நம்ம ஊர்ல பல நாளாகவே பழக்கப்பட்டிருக்கிற ஒரு செயல் இது, பல விஷயங்கள். அதே விஷயத்தை ஹஜ்ஜுக்கு போகும்போதும் கடைபிடிப்பாங்க. எப்படி என்று சொன்னா, ஒருத்தர் தல்பியா சொல்வாரு, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை தல்பியா சொல்லுவாங்க, அப்புறம் அவரு சொல்வாரு, இவங்க அடுத்து திரும்ப சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லுகிற வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இல்லாத வழக்கம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன, ஒவ்வொருவரும் அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உள்ள விஷயம் இது. எது எது? தல்பியா சொல்வது என்பது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள விஷயம். அவர் சொல்றாரா இல்லையா, அவர் சொன்னதுக்கு பிறகு நான் சொல்லுவேன், நான் சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்லுவேன் என்பது கிடையாது. இது எப்படி, இது ஃபர்லு ஜமாத்தா சொல்லுறோம், சொல்லுறோமா இல்லையா? அப்பதான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், அவர் தக்பீர் சொன்னா நம்மளும் தக்பீர் சொல்லிடுவோம், அவர் ருக்கூக்கு போனா நாமும் ருக்கூக்கு போயிடுவோம், அவர் எந்திரிச்சாரா நாமும் எந்திரிப்போம். அடுத்து தனியா நஃபில் தொழுது இருக்கிறீங்க, இமாம் அங்க ருக்கூக்கு போகும்போது நீங்களும் ருக்கூக்கு போறீங்க, அவர் எந்திரிக்கும் போது நீங்களும் எந்திரிக்கிறீங்கன்னா உங்க தொழுவு கூடுமா? முதல்ல கூடாது. நீங்க எப்படி தொழுவு நஃபில் தொழுக, நீங்க எப்ப ருக்கூக்கு போகணுமோ அப்பதான் நீங்க ருக்கூக்கு போகணும், நீங்க எப்ப சுஜூதுக்கு போகணுமோ அப்பதான் நீங்க சுஜூதுக்கு போனோம். அவர் என்ன செய்யறாரு, எப்படி குனிறாருங்கிறது நீங்க பார்க்கலாமா? உங்க தொழுகையில இருந்துகிட்டு பார்க்கப்படும். அந்த மாதிரிதான் இந்த தல்பியா என்பது நாம் தனித்தனியாக செய்ய வேண்டிய சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையா. அதனால பக்கத்துல உள்ளவர் சொல்றாரா இல்லையா, முன்னாடி உள்ளவர் சொல்றாரா இல்லையா, நமக்கு மைக்ல சொல்லித்தராங்களா இல்லையான்னு நம்ம கவனிக்க கூடாது. நமக்கும் அல்லாவுக்கும் இடையில நம்முடைய இறையச்சத்தை பணிவை வளர்த்துக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹிடம் கற்றுக் கொடுத்த துவா நம்ம பாட்டுக்கு தனியா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் என்று சொல்லிக்கொண்டே உங்களுக்கு எப்ப ஓய்வு தேவைப்படுதோ ஓய்வு எடுத்துட்டு வேற எதுக்கு செய்யுங்க திரும்ப சொல்லாரு. அப்ப எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து ஒரே குரல்ல மொத்தமாக சொல்ல வேண்டும் என்பது இது பிதாவாகும். தனித்தனியாக தான் அவங்கவுங்க சொல்லணும். அவசியமாகும், அவசியம் மட்டும் கிடையாது, அதாவது தேவையில்லைன்னு மட்டும் கிடையாது, தப்பு அப்படி செய்ய கூட தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அப்ப மஸ்ஜிதுக்குள்ளார போறதுக்கு என்ன ஒழுக்கங்களோ அதே ஒழுக்கங்களை தான் நாம் அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த புனித பள்ளிவாசலுக்குள் செல்லும் போதும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுக்குள்ள துவாக்கள் என்ன என்பது இன்ஷா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கோம், மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அஊது பில்லாஹில் அஸீம் வ பிவஜ்ஹில் கரீம் வ சுல்தானில் கதீம் மின ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்தி. பள்ளிக்குள்ள போகும்போது ஓதுற துவா குறைஞ்சபட்சம் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்தி. இந்த குறைஞ்சபட்சம் சொன்ன உடனே நம்முடைய வழக்கம் என்னன்னா அதை மட்டும் முடிச்சுப்பாங்க. ரொம்ப பேருக்கு பள்ளிக்குள்ள ஓதுற துவா என்னன்னு கேளுங்க, இது மட்டும் தான் தெரியும். அப்ப அதுக்கு முன்னாடியும் பின்னாடி இவ்வளவு பெரிய துவா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் அதிகபட்சம். எப்படி கேட்டது அப்படி கிடையாது. எவ்வளவு இன்னைக்கு ஒரு மனப்பாடம் பண்ணிட்டோமா, ஓகே அடுத்த வாரத்துக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளார போயாச்சு. இப்ப நம்ம சொல்றது என்னன்னு சொன்னா சட்டங்கள் அடிப்படை செய்முறை விளக்கம் தான். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது காபத்துல்லாவுடைய படம் இது. இப்ப மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளார வந்த உடனே நம்ம தல்பியாவை நிறுத்துறோம். நிறுத்திக்கொண்டு ஆண்கள் தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடையை தங்களது வலது புஜத்திற்கு கீழிருந்து அணிந்து கொள்வார்கள், வலது புஜம் தெரியும்படியாக. புரியுதுங்களா? சரி, எப்படின்னு சொல்லி ஒரு தடவை காட்டிடுவோம். ஒன்றுதான், இப்ப நம்ம இப்படி போத்திருந்தோம், இப்ப அதை எடுத்து, அதை எடுக்கும் பொழுது கூட நம்ம பக்கத்துல நம்மளை சுற்றி பெண்கள் இல்லாம தனியா ஒரு மறைவா இருக்கணும். புரியுதுங்களா? அப்படியே நம்மளோட குரூப்ல வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குரூப்பா ஒன்னா செஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே கழட்டிட கூடாது. எடுத்து இப்ப இந்த வலது புஜம் தெரியும்படியாக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வயிறு இடுப்பு எல்லாமே நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும். அப்பப்ப நழுகாம நம்ம பார்த்துக்கணும். இப்ப நம்ம தவாஃபுக்கு ரெடி ஆயிடும். இப்ப ரெடி ஆகும் பொழுது பள்ளிக்குள்ளார வரும் பொழுதே நம்ம ஒழு செஞ்சுட்டு வந்துடணும். ஏன்னா எந்த நேரம் நம்ம போற நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்லிடுவாங்க, ஃபர்லான தொழுகை இருக்குது, அதனால ஒழுவுக்குள்ளாரே வரணும். குறிப்பா தவாஃபு செய்வதற்கு ஒவ்வொரு அவசியம். பெண்கள் மாதவிடாயை விட்டும் பிரசவ உதரத்தை விட்டும் நீங்க இருக்க வேண்டும். அப்படி உதாரணத்திற்கு ஒரு பெண் இங்க இருந்து வந்துட்டாங்க, அல்லது அவங்க இஹ்ராமுக்கு முன்னாடியிலிருந்து அவங்களுக்கு அந்த தொடக்கம் இருக்குன்னு சொன்னா தப்பு கிடையாது. அவங்க எப்போதும் போல இஹ்ராமுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு மீகாத்துல அவங்க தல்பியா சொல்லி இஹ்ராம்ல வந்துருவாங்க. அவங்க தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகள்ல அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்க. சுத்தமானதுக்கு பிறகு தவாஃபுக்கு வருவாங்க. அது வரைக்கும் அவர்கள் அந்த இஹ்ராமுடைய நிலையை தொடருவார்கள். இது வந்து அல்லாஹ் விதித்த ஒன்று, அதை வந்து அவங்க எதுவும் செய்ய முடியாது. அப்ப வந்துட்டாலும் அதனால அவங்க கவலைப்பட தேவை கிடையாது. அவங்க தாராளமா பயணத்தை தொடரலாம். எல்லா ஒழுக்கங்களையும் பேணிக்கொண்டே வந்து மக்கா வந்த உடனே அறையிலேயே எதிர்பார்த்து இருப்பார்கள். அவங்களுடைய மற்ற வேலைகள்ல எப்போது சுத்தமாகி விடுகிறார்களோ அப்ப குளித்து தொழுகையை ஆரம்பிக்கும் போது அதே இஹ்ராம்ல தான் இருப்பாங்க. இஹ்ராம்ல ஒண்ணு எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப என்னென்ன இஹ்ராம்ல தடுக்கப்பட்டுச்சோ அதை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். அதை மட்டும் கரெக்டா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அப்ப ஆண்கள் தவாஃபு செய்வதற்கு முன்பு தங்களது இஹ்ராமுடைய மேலாடையை வலது கை புஜத்திற்கு கீழிருந்து ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு இல்திபா என்று சொல்லப்படும். முன்னாடி நம்ம அந்த படத்தை காட்டிட்டோம். காபாவை நோக்கி சென்று ஹஜருல் அஸ்வத் இருக்கின்ற மூலையில் இருந்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கதான் ஹஜருல் அஸ்வத் இருக்கு. காபாவுடைய வாசல் இது. காபாவுடைய வாசலுக்கு முன்னாடி உள்ள மூலையில ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது. இங்க இருந்து நம்ம தவாஃப ஆரம்பிக்கணும். இப்ப சிறப்பு என்ன, முறை என்ன, சுன்னா என்ன என்றால், நேரா காபா வரைக்கும் போய் முடிந்தால் ஹஜருல் அஸ்வத் மேல சுஜூது செஞ்சுட்டு, அதுவும் முடியலன்னு சொன்னால் வாய், அதாவது நம்முடைய உதட்டை வைத்து அதை தொட்டு முத்தமிட்டு சத்தம் வராம, அதுவும் முடியவில்லை என்றால் நமது வலது கையை கொண்டு அதை அப்படியே அழுத்தி அப்படி தொட்டு அதை எடுத்து முத்தம் போடுறது. முத்தம் என்றால் சத்தம் இல்லாம உதட்டில் வைப்பது. நீங்க பிள்ளைகளுக்கு முத்தம் போடும்போது மிச்சு முச்சுன்னு சத்தம் போட்டு முத்தம் போடுறது. இந்த முத்தம் எல்லாம் சத்தம் வரக்கூடாது. ஆனா அங்க போனா அதுக்கும் தப்பு தான் பண்றாங்க மக்கள். அல்லது இது போன்ற ஒரு கைத்தறியை வைத்து ஹஜரல் அஸ்வதை தொட்டு அந்த தொட்ட கைத்தறியை உதட்டிலே வைப்பது, இதுவும் முடியவில்லை என்றால், இதெல்லாம் இப்போதைக்கு போற சூழ்நிலை முடியுமான்னு சொன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டம் தான். முயற்சி செஞ்சால் அவங்க உங்களுடைய தாக்கத்தை பொறுத்தது. அது பெரிய சிரமம் தான் அது. அப்ப என்ன செய்வாங்க பொதுவான்னு சொன்னா, இந்த பக்கம் வந்து நேரா இதுக்கு நேரா நின்று கொண்டு ஹஜருல் அஸ்வதை நோக்கி இஷாரா, வெறும் வலது கையால ஒரு முறை மட்டும் இஷாரா சுட்டி காட்டுதல். இஷாரா என்றால் சுட்டி காட்டுதல். ரெண்டு கையால செய்யக்கூடாது, மூன்று தடவை செய்யக்கூடாது. ஒரு தடவை வலது கையால் மட்டும் அந்த ஹஜருல் அஸ்வதை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். தவாஃப் ஆரம்பிக்கும் போது மட்டும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அடுத்து அடுத்து வரும்போது வெறும் அல்லாஹு அக்பர். வலது கையை மட்டும்தான் காட்டணும், ஒரு தடவை மட்டும்தான் காட்டணும். புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகே. இப்ப இப்படி இஷாரா செஞ்சதுக்கு பிறகு அந்த கையை முத்தம் போடக்கூடாது. தொட்டா முத்தம் போடலாம், வித்தியாசம் புரிஞ்சு கொள்ளணும். அப்ப பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பது வலது கையால் நாம் இஷாரா செய்ய வேண்டும், செய்து ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இங்க பாருங்க, இப்ப காபத்துல்லா இந்த பக்கம் இருக்கு. நம்ம தவாஃப் ஆரம்பிக்கும் போது நம்முடைய இடது புஜம் காபத்துல்லாவின் பக்கம் இருக்கும். புரிகிறதா? அதாவது ஹஜரல் அஸ்வதிலிருந்து நாம் தவாஃபை ஆரம்பித்தால், அதாவது காபாவுக்கு வலது பக்கமா சுத்துவோம், நமக்கு அது இடது பக்கமாக இருக்கும். நேரடியாக முத்தமிட முடியவில்லை எனில் சற்று தூரத்திலிருந்து அதை வலது கையால் தொட்டு கையை முத்தமிட்டுக் கொள்ளலாம். அதுவும் முடியவில்லை எனில் வலக்கையில் ஹஜரல் அஸ்வதை நோக்கி சைகை செய்து அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும். பிறகு கையை முத்தமிடக் கூடாது. இப்ப இதுவும் ஒரு சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு துவா. இது ஹதீஸ்ல இல்லை என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. இது துவாவையும் ஓதிக்கொள்ளலாம். இது மனப்பாடம் இல்லைன்னு சொன்னாலும் கூட கண்டிப்பா தெரிய வேண்டியது என்ன, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை. பிஸ்மில்லாவும் சில சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அல்லாஹ் அக்பர் என்று சொன்னாலே அது முழுமையா நிறைவாயிடும். இதுக்கப்புறம் இந்த பிஸ்மில்லா என்பதையும் இந்த துவாவையும் ஓதிக்கிட்டா இது கூடுதலான விஷயமே தவிர கட்டாயமான விஷயம் இல்லை. அல்லாஹும்மா அல்லாஹும்மா ஈமானன் பிக்க வதஸ்தீகன் பிகிதாபிக்க வவஃபான் பிஅஹ்திக்க வத்திபான் லிஸுன்னதி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த மாதிரி ஹதீஸ்களுக்கு பேர் ஹதீஸ் மௌகூஃப்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் செஞ்சதா வந்திருக்கும். சஹாபாக்கள் தங்களுடைய மன இச்சையின்படியோ தங்களுடைய அறிவின்படியோ செய்ய மாட்டாங்க. நேரடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரடி வார்த்தை இடம்பெறாததுனால அது ஹதீஸ் மௌகூஃப் என்று சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வே உன்னை ஈமான் கொண்டு உனது வேதத்தை உண்மைப்படுத்தி உனது வாக்கை நிறைவேற்றி உனது நபி முஹம்மதுடைய சுன்னத்தை பின்பற்றி இந்த தவாஃபை ஆரம்பிக்கிறேன் சுற்று என்பது. அப்ப இதெல்லாம் சொல்லி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு தவாஃப் ஆரம்பிச்சது. இப்ப இதெல்லாம் ஒரு சில செகண்டுக்குள்ள அங்க நடந்தாக வேண்டும். அங்க எழுதி வச்சுக்கிட்டு பேப்பரை படிச்சு நிக்க முடியாது. கடலான மாதிரி மக்கள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, நீங்க நின்னீங்கன்னா தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க. கடைசியில் அச்சுட்டு நம்ம தவாஃப ஆரம்பிக்கலையே, நம்ம நீயே தங்க வைக்கலையே என்றெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய தவாஃப ஆரம்பமாயிருக்கு. அதுக்கப்புறம் போய்கிட்டே நீங்க இதை சொல்லிக் கொள்ளலாம். அங்கேயே நின்றுட்டு ஹஜ்ரத் ரசூலையே பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு பார்வை அப்படி ஒரு பார்வை இப்படி ஒரு பார்வை அப்படி ஒரு பார்வைன்னா அங்கெல்லாம் அது சாத்தியமே கிடையாது. இது வந்து நீங்க போகும்போதே சொல்லிக்கொள்ளலாம். அல்லாஹு அக்பர் என்று ஹஜ்ரத் ரசூல் நீங்க இஷாரா செஞ்சு சொல்லிவிட்டா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, முடிஞ்சு போச்சு. அல்லாஹு அக்பர் முடிஞ்சு போச்சு, தவாஃப் ஆரம்பமாயிருச்சு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா, மற்றதை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து இதுக்கு வெளியில இருந்து சுத்தறோம். இங்க ஒரு தனி ஒரு வழி இருக்குது ஷார்ட்கட். நம்ம இந்தியால இருந்து போனா வழி இல்லைன்னு போனா அங்க வழியில அங்கதான் போவாங்க. இங்க நிறுத்தாதேன்னா நிறுத்துவாங்க, பொதுவா எனக்கு பழக்கமான இல்லையா. அப்ப என்னடா அது, இது ஒரு வழி இருக்குதே, எல்லாரும் இப்படி சுத்தி போறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சரி ஏதாவது தெருல போல இருக்கு விவரம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பூந்து அதே போல அங்க ஒரு வழி இருக்கு அந்த பக்கமா வந்துடலாம் அப்படின்னு யாரும் நினைச்சிடாருங்க. ஒருவேளை இப்ப நினைக்கலாட்டியும் கூட கூட்டம் இல்லாத நேரத்துல சில நேரத்துல நினைக்கலாம். அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றோம், இந்த பகுதி இந்த வளைவா கட்டியிருக்கிறாங்களே சின்ன செவரு, இது காபாவில் உள்ள பகுதி. இது காபா என்பது இப்போது நாம் பார்க்கிறபடி இப்படி செவ்வகமாக இல்லை, ரெண்டு கார்னரும் மத்த கார்னர் இப்படி வளைவாதான் இருந்துச்சு. எப்படி இந்த யூ வடிவத்துல அப்படி வளைவாக தான் இருந்துச்சு. பிரச்சனை என்ன ஆனது, குறைஷிகள் காபாவை இடித்து புதுசா கட்டிய போது ஹலாலான காசு பத்தாம போயிடுச்சு. அந்த காலத்துல காபிர்களே மஸ்ஜிதுக்கு ஹலாலான காசு பயன்படுத்தணும்னு பார்த்தாங்க. ஆனா இந்த காலத்துல ஹராமில் சம்பாதிக்கிறவங்க தான் முத்தவல்லியாவே ஆக்குறாங்க. சரி கவனிச்சுக்கங்க. அப்ப அதனால ஹலாலான காசு பத்தாம போன உடனே காபாவை இப்படி கட்டிட்டு இதுவும் காபாவுடைய இடம் என்பதற்கு அடையாளமாக இந்த செவரை பாதி வரைக்கும் கட்டி வச்சுட்டாங்க. புரியுதுங்களா. அப்ப இந்த பகுதியும் என்ன, காபாவிற்குள்ள உள்ள பகுதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. யார சொல்ல, எனக்கு காபாக்குள்ளார போய் தொழுவுன்னு ஆசை அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க, நம்ம வீட்டு பெண்களுக்கு நெக்லஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும், என்ன அல்லது பட்டுப்புடவை வாங்கணும்னு ஆசை இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு எப்படி ஆசை வந்துச்சு, எப்படி ஆசை வந்துச்சு, காபாக்குள்ளார போய் தொழுவுன்னு ஆசை வந்துச்சு. அவங்க எல்லாம் அப்படித்தானே. அப்ப உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அப்படியா, இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போய் கதவை திறந்து உள்ளார வச்சு துளை வச்சேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் கடைசியில கியாமத்து வரைக்கும் வர்ற பெண்கள் என்ன செய்வாங்க, எங்களையும் கதவை திறந்து வச்சு உள்ளார துளை வைக்குமாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, நேரா ஆயிஷாவை கூட்டிட்டு வந்தாங்க. இந்தா இங்க தொழுதுக, என்ன செய்துக்கோ, இங்க தொழுதுக, இதுவும் காபா தான். உன் கூட்டம் இருக்கிறாங்களே இந்த குறைஷி கூட்டம், காசு கம்மியா போச்சு, ஹலாலான காசு இல்ல, அதனால இதை விட்டு கட்டிவிட்டாங்க. அதனால இங்க தொழுது அது காபாவில் தொழுதுதான், காபாவில் தொழுதது போன்ற அல்ல. எப்படி காபாவில் தொழுதது போன்ற அல்ல, எப்படி காபாவில் தொழுதுதான் அப்படின்னு இங்க தொழு வச்சு கூட்டு போயிட்டாங்க. சரியா? அப்ப அதனால காபாவை சுற்றி நம்ம தவாஃப் செய்யணுமே தவிர காபாக்குள்ளார தவாஃப் செய்யறது கிடையாது. அதனால இங்க இருந்து இப்படி வந்து அப்படி வெளியே வந்து அப்படியே சுத்தி இங்க வந்துட்டா ஒரு சுத்து முடிஞ்சிருச்சு, அப்புறம் அப்படியே அடுத்த சுத்து. சிறப்பு என்னவென்றால் காபாவிற்கு அருகிலிருந்து தவாஃபை ஆரம்பித்து எவ்வளவு அருகில முடியுமோ அப்படியே சுத்திக்கிட்டு கடைசி சுத்து முடியும் போது வெளியாகிறதுக்கு நம்ம வந்துடும். ஆனா சிறப்பு இதான், எவ்வளவு காபாவுக்கு நெருக்கமா சுத்துறீங்களோ அவ்வளவு சிறப்பு. அது இடம் இல்ல நெருக்கடியா இருக்குன்னா எவ்வளவு கொஞ்சம் தூரத்துக்கு வந்துகிட்டே இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரிதான். சும்மாவே எனக்கு இடிச்சா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில பேர் அசூச வசுவாச சில பேர் இருப்பாங்க, என்ன அவர் பட்டா குத்தம் இவர் பட்டா குத்தம் சொல்லிட்டு அங்க வந்து கூட என்ன இப்படி என்ன அப்படி அப்படின்ட்டு கிடப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அப்புறம் வந்து ஈமானுடைய நிலையை அடைய முடியாது. அந்த கஷ்டத்தெல்லாம் படணும். ஏன்னா சில பேர் இடிப்பான், சில பேர் மிதிச்சிருவாங்க, சில பேர் தள்ளிடுவாங்க. எல்லாத்தையும் அல்லாவுக்காக சபர் பண்ணி நானும் ஆயிரத்துல ஒருத்தன் தான். இங்க நீங்க பெரிய மந்திரியா இருக்கலாம், வரும்போலதே திருப்பி திருப்பி விடலாம், பிரிச்சு விடலாம், உங்களுக்கு வழி விடலாம். ஆனா அங்க போனா எல்லாரும் அப்துல்ல ஒரு அப்து. அப்ப அப்படியே சுத்தி வரணும். இப்ப ஏழு சுத்தி இங்க வந்தா முடிஞ்சிடும். இந்த தவாஃபுக்குன்னு சொல்லி தனியா ஏதாவது திக்ரு இருக்குதா துவா இருக்குதான்னு சொன்னா கிடையாது. என்ன திக்ருகளை வேண்டுமானாலும் மோதலாம், குர்ஆனுடைய வசனங்களில் எதை வேண்டுமானாலும் மோதலாம், அது போன்று துவாக்கள் எது வேண்டுமானாலும் கேட்கலாம். இதைத்தான் ஓதணும் முதல் சுத்துல, அடுத்தது இதைத்தான் ஓதணும் என்ற எந்த விதமான கட்டாயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கவில்லை. உங்களுக்கு உள்ளத்திற்கு விருப்பமான அல்லது இது அதிகமாக உங்களுடைய மனதை உருக்கும் அது போன்ற துவாக்களை, அது போன்ற நல்ல சிந்தனைகளை, அது போன்ற இறைச்சத்தின் வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவனிக்க வேண்டிய அடுத்தடுத்த விஷயங்களை இப்ப சொல்றோம், புரிஞ்சுக்கணும். முதல் தவாஃபில் முதல் மூன்று சுற்றுகளில், அப்ப முதல் தவாஃப்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம உம்ரால போய் காபத்துல முதல் முதல்ல பார்த்து சுத்துறோம் பாருங்க, அதுக்கு பேரு முதல் தவாஃப். தவாஃபுல் உம்ரான்னு சொல்லுவாங்க, அல்லது கிரான் இஃப்ராத் உள்ளவங்க தவாஃபுல் குதும்னு சொல்லுவாங்க. தவாஃப் என்றால் என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கோம்? முதல்ல சுற்றுவது, தவாஃப் என்றால் சுற்றுவது நேரடியா இருக்கும். ஆனா ஷரியத்துல தவாஃப் என்றால் காபாவை ஏழு முறை சுற்றுவதற்கு பேர். அப்ப ஒரு தவாஃப் என்பது எத்தனை சுற்றுகள் கொண்ட சுற்று? தவாஃப் என்பது ஒரு சுற்று, அந்த ஒரு சுற்று என்பது ஏழு சுற்றுகளை கொண்டது. அப்ப அந்த ஏழு சுற்றுகளில் முதல் மூன்று சுற்றிலே ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? ரமல் செய்ய வேண்டும். ரமல் என்றால் என்ன? முதல்ல ஒண்ணு செஞ்சுட்டு ஆண்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொன்னோம், இல்திபா ஒண்ணு வலது புஜம் தெரியுது. ரெண்டாவது ரமல். ரமல் என்றால் நம்ம இரண்டு கைகளை இப்படி வைத்துக் கொண்டு நம்முடைய எட்டுகளை நெருக்கமாக வைத்து விரைந்து போவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் செய்தார்கள். பின்னால் அது அப்படியே சுன்னத்தாக இருக்கிறது. அதற்கு சில காரணங்கள் இருக்குது, பின்னாடி சொல்ல பார்ப்போம். அப்ப முதல் தவாஃபில் முதல் மூன்று சுற்றுகளில் ஆண்கள் மட்டும் ரமல் செய்ய வேண்டும். அதாவது காலடிகளை நெருக்கி வைத்து தூரமாக வைத்து நெருக்கி வைத்து விரைவாக நடப்பது தப்பாற்றை பயிற்சி. ஆண்கள் ரமல் செய்து மூன்று முறை சுற்றிய பின் நான்காவது சுற்றிலிருந்து இறுதி சுற்று வரை பொதுவான நடையை மேற்கொள்ள வேண்டும். தவாஃப் சுற்றுவதற்கு தனி திக்ருகளும் இல்லை, துவாக்களும் இல்லை. விரும்பிய திக்ருகளை துவாக்களை ஓதிக்கொள்ளலாம், குர்ஆனும் ஓதலாம். தவாஃபுக்கு இடையில் அவசியமான பேச்சுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. அதுக்கு சொல்லிட்டு செல்போன்ல போன் பண்ணி நான் இங்கதான் இருக்கிற பாக்குறியா இப்படிலாம் கேட்க கூடாது. சரியா? தவாஃபுக்கு இடையில் அவசியமான பேச்சுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. காபாவிற்கு நான்கு மூலைகள் உள்ளன. அதாவது இப்ப உள்ள செக்ஷன்ல, முன்னாடி உள்ள செக்ஷன்ல ரெண்டு தான், ஹஜருல் அஸ்வத் உள்ள மூலையை அடுத்துள்ள மூன்றாவது மூலைக்கு இங்க இருக்கு பாருங்க, இருக்கா போட்டிருக்கா. இப்ப இதைத்தான் நம்ம தவாஃப் ஆரம்பிக்கும் போது ஹஜருல் அஸ்வத்திலிருந்து ஆரம்பிப்போம். அப்படியே முடிச்சு இங்க வரும்பொழுது இந்த மூலையை தாண்டி இந்த மூலைக்கு வருவோம். இந்த மூலைக்கு பெயர் ருக்ன் யமானி. இந்த மூலைக்கு பெயர் என்ன? ருக்ன் யமானி. இப்ப இந்த மூலையிலிருந்து இந்த ஹஜருல் அஸ்வத் மூலை வரை ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார், அவ்வளவுதாங்க. அங்கேயும் நம்ம மக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சிருப்பாங்க. வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார். இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சரியத்தில் கூடாது. இதெல்லாம் உங்கள் சைக்கிளுக்கு உங்கள் வெஹிக்கிளுக்கு வேணால் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸை வச்சுக்கோங்க, ஷரியத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும் வைத்துக் கொண்டால் போதும். இந்த கார் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கா, சைக்கிள் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கா, இப்படியே கேட்டு கேட்டு பழக்கமா போய் ஷரியத்துல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாம திருப்தியா ஆகுறது இல்ல சில பேர். ஆனா ஷரியத்துல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு வேலை இருக்கா, அதுவே ஒரு கம்ப்ளீட் வெர்ஷன். அது என்ன வஹி என்பது? நமக்கு முழுமைப்படுத்தப்பட்ட வஹி அது. அது நாம நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவில கொஞ்சம், பாகிஸ்தான்ல கொஞ்சம், பங்களாதேஷ்ல கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே போனா கடைசியில் அது வந்து தீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தீனாகவே அந்த உருவமாகவே தெரியாது. அப்ப இந்த ருக்குன் யமானியிலிருந்து இதுவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? ரப்பனாத்தினா ஓத வேண்டும். இது சுண்ணா, மறந்துட்டீங்க. அதனால தவாஃப்ல இப்ப ஓதிக்கிட்டே வந்தீங்க, உங்களுடைய துவாக்கள் சிக்கல்களை ஓதிக்கிட்டே வந்தீங்க, இந்த இடம் வரும்பொழுது கவனம் இல்லை, கண்டினியூவா வந்துட்டீங்க, தப்பு கிடையாது. அப்ப குற்றமாக அந்த இடம் உங்களுக்கு வந்தது ஞாபகம் இருக்குமே ஆனால் ரப்பனாத்தினா ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப அடுத்து இந்த இடத்துக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிலே இந்த ரெண்டு மூலைகளை தான் கை தொட்டு தொடுவார்கள். இன்றைக்கு சில பேர் செய்யற மாதிரி தவாப் செய்யும்போது இப்படியே தடவிக்கிட்டே போறது, அதுவும் கூடாது. அல்லது அங்க நிற்கும் பொழுது செவத்தை போய் தடவிக்கிறது, அங்க போய் அங்க உள்ள போர்வைகளை தடவுறது, இதெல்லாம் கூடாது. இந்த ரெண்டு மூலைகளை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மூலைகளையும் தொட்டது கிடையாது. வித்தியாசம் என்ன? ஹஜ்ரத் அஸ்வதுடைய மூலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடவும் செய்வார்கள், முத்தமிடவும் செய்வார்கள், அதில் சுஜூதும் செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த மூலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கரத்தை கொண்டு தொடத்தான் செய்வார்கள், தொட்ட கையையும் முத்தமிட்டது கிடையாது, இந்த மூலையையும் முத்தமிட்டது கிடையாது. சில பேர் இங்கேயும் அதை தொட்டு தடவி முத்தம் போடுவோம், தப்பு. புரியுதுங்களா வித்தியாசம்? ருக்குல் யமானி உடைய மூலையை வலது கையால் தொட மட்டும் செய்ய வேண்டும். ஹஜ்ரல் அஸ்வதுடைய அந்த மூலை, ஹஜ்ரல் அஸ்வதை முத்தமும் இடலாம், அதன் மீது சுஜூதும் செய்யலாம், அதை தொடவும் செய்யலாம், தொட்ட கையையோ தொட்ட அந்த பொருளையோ முத்தமிடவும் செய்யலாம். இந்த ருக்னு யமானியை தொடும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று கூறி வலது கையால் தொட வேண்டும். தொட முடியவில்லை என்றால் சைகை செய்வதோ அல்லது வேறு ஏதேனும் செய்வதோ கூடாது. ஆனா ஹஜ்ரல் அஸ்வதுடைய மூலையை தொட முடியலனாலும் கூட என்ன செய்யணும்? இஷாரா செய்யணும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி. ருக்னுல் யமானியில் இருந்து ஹஜ்ரல் அஸ்வத் வரை ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் ஓதுவது சிறப்பாகும். சரி, இப்படி ஹஜ்ரல் அஸ்வதிலிருந்து புறப்பட்டு மீண்டும் அங்கேயே வருவது ஒரு சுற்றாகும். ஒவ்வொரு முறையும் ஹஜ்ரல் அஸ்வதை கடக்கும் போது அதை வலது கையால் தொட்டு அதை முத்தமிட்டு அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும். முடியவில்லை எனில் வலது கையால் சைகை செய்துவிட்டு தக்பீர் கூறி சென்று விட வேண்டும். சைகை செய்த பிறகு கையை முத்தமிடக்கூடாது. அடுத்து கண்ணியத்திற்குரிய மஸ்ஜிதை, அதாவது மஸ்ஜித் ஹராம், காபாவை எந்த பகுதியில் வேண்டுமானாலும் சுற்றி வரலாம். எந்த பகுதினா எப்படி? இப்ப தவாப் செய்யறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அது முழுசா நிரம்பிருச்சு, மேல் பள்ளி இருக்கு, அங்க கூட நீங்க சுற்றலாம். அங்கேயும் கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா முதல் தளம் இருக்குது, அங்கேயும் சுற்றலாம். அங்கேயும் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னால் மேல இரண்டாவது தளம் இருக்கிறது, திறந்த வெளித்தளம், அங்கேயும் சுற்றலாம். அந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல எந்த பகுதியில இருந்து வேண்டுமானாலும் நம்ம காபாவை சுற்றலாம். ஆனா ஒழுக்கம் என்ன? ஹஜ்ரல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிக்கணும், திரும்ப ஹஜ்ரல் அஸ்வது வந்தா ஒரு சுற்று, அவ்வளவுதான். இவ்வாறு ஏழாவது சுற்றை ஹஜ்ரத் அஸ்வதில் முடிக்கும் போது ஒரு தவாஃபை முடிந்தவுடன் ஆண்கள் திறந்த நிலையில் இருந்த தங்களது வலது தோள்பட்டையை மறைத்துக் கொள்ள வேண்டும். முடிஞ்ச உடனேயே திரும்ப இஹ்ராமை அதனுடைய பொசிஷனுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். பிறகு இரண்டு ரகாத்துகள் தொட வேண்டும். இந்த தொழுகையை மக்காம் இப்ராஹிமுக்கு அருகில் நிறைவேற்றுவது ஏற்றம். இப்ப பாருங்க, மக்காம் இப்ராஹிம் இந்த இருக்கு பாருங்க, இந்த சின்ன டூம் இருக்கா இல்லையா? இந்த டூமுக்குள்ளாரதான் அந்த கல்லை வச்சிருக்கிறாங்க. இங்க சுன்னத் என்ன? அந்த கல்லை கண்ணால் பார்த்து அதை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய அட்டாட்சியில் உள்ளது என்று மனதால் நம்புறதுதான் இங்க உள்ள கட்டாயமும் சுன்னத்தும். அந்த கல்லை அந்த டூமுக்குள்ளார வச்சிருக்கிறாங்க, கண்ணாடி இருக்குது, அப்புறம் வந்து அந்த முலாம் பூசப்பட்ட அந்த பித்தளை டூம் இருக்கு, அதை போய் தொட்டு தடவிக்கிறது, முத்தம் போடுறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் பிதுஅத்தான செயல்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்ப இந்த பக்கம் நின்று நம்ம தொழுகணும். தவாப் செய்யறவங்க அதிகமா இருந்தாங்க, கூட்டம் அதிகமா இருக்குது, முடியலன்னு சொன்னா பள்ளி இப்படி அகண்டு விசாலமா இருக்குது, எங்க வேணாலும் அந்த ரெண்டு ரகாத்தை நாம் நிறைவேற்றலாம். இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது வத்தஹிது சொல்லுங்க, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்திலே உங்களது தொழுகை இடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை ஓதிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொழுகையை ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த தொழுகையை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமா தொழுகணும். முதல் ரக்காத்துல சூரத்துல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் இஹ்லாஸ் தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துவா எதுவும் கிடையாது. இந்த தொழுகையிலேயே நீங்க சுருக்கமா என்ன துவா ஓதுறீங்களோ தக்பீர் கண்டதுக்கு பிறகோ ருக்குலயோ சுஜூதுலயோ அத்தஹியாத்திலேயோ அந்த துவாவோட முடிச்சு கொள்ளணும். தொழுது முடிச்சதுக்கு பிறகு அங்க உட்காந்துக்கிட்டு நம்ம தவாபு செஞ்சுட்டோம், ரெண்டு காய் தொழுதுட்டோம், இருக்கிறதெல்லாம் கேட்டுப்போம் அப்படின்னு அங்க துவாவை ஆரம்பிச்சிடக்கூடாது. எல்லாம் பாருங்க, ஷரியத்து ஒவ்வொன்றையும் எப்படி கண்காணித்து நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாரும் அங்க உட்கார ஆரம்பிச்சா தவாப் செய்ய முடியுமாடுது. இன்னைக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் அப்படி முறைக்கு மாற்றம் செய்வதால் பலவித முரண்பாடுகளும் இடையூறுகளும் நடப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப முடித்து கொண்டு உடனே அடுத்து ஜம்சம் தண்ணி குடிக்கிறத பார்த்து போயிடும். முன்னாடி எல்லாம் கிணறு இருந்துச்சு, கீழே போய் கிணறை பார்த்துட்டு நம்ம குடிக்கலாம். இப்ப அதெல்லாம் தடை செஞ்சுட்டாங்க, எல்லாம் போட்டு மேல ரூஃப் போட்டாங்க. அப்ப எங்க கேன் வச்சிருக்கிறாங்களோ அங்க போய் நல்ல ஜம்சம் தண்ணி ஆசை தீர நல்ல வயிறு நிரம்ப குடித்துக் கொண்டு தன்னுடைய முகத்திலும் தலையிலும் தெளித்துக் கொள்வது, இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. அப்ப ஜம்சம் தண்ணி என்று சொன்னா அதை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். அஃபலுமாயின் அலா வஜ்ஹில் அர்த், அலா வஜ்ஹில் அர்த், இந்த பூமியிலேயே அதை விட சிறந்த தண்ணீர் எதுவுமே கிடையாது. மாவு ஜம்சம் லிமா ஷுரிபலஹு, ஜம்சமுடைய தண்ணீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதற்காகவே, அது என்ன நியத்துல குடிக்கிறீங்களோ அதற்காக. தாமு துஅமின் வ ஷிஃபா வ ஸுக்மின், நீங்க பசிக்கு குடிச்சா அது சாப்பாடு, நோய்க்கு குடித்தா அது மருந்து. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு மாதம் ஜம்சம் தண்ணி மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லா பார்த்து கேட்டாங்க, ஒரு மாசம் கழிச்சு ரசூலுல்லாவை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஒரு மாசமா இங்க இருக்கிறீங்களா, யாரும் உங்களுக்கு சாப்பாடு மண்காணம் இத்தொழை முக்க, உனக்கு யாரு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டா, குன்து அஷ்ரபு மின் ஜம்சம், இந்த ஜம்சம் தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் யார் ரசூலுல்லா, பாருங்க கட்டிட்டு வந்த பைஜாமாவே டைட்டா போயிருச்சு, வயிறுல தொந்தி விழுந்துருச்சுக்கிறான் சொல்றாங்க. தங்களது வயிறை காட்டி எனக்கு தொந்தி விழுந்துருச்சு பாருங்க, கட்டிட்டு வந்த பைஜாமா டைட் ஆயிடுச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், எத்தீன்ல உள்ள விஷயம். அப்ப ஜம்சம் தண்ணியை எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு நாம் குடித்துக் கொள்ள வேண்டும். சில பேர் சுகர் பேஷண்டா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். இப்ப திடீர்னு ஜம்சம் தண்ணியை நிறைய குடிச்சுட்டு அப்புறம் கடைசியில என்ன செய்யணும், சை செய்ய வேண்டி இருக்குது. அப்புறம் நான் எனக்கு வந்து சிறுநீர் வருது சேவை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் பிரிஞ்சு போயிட்டா திரும்ப கிடைக்கிறது கஷ்டமா போயிடும். அதனால கொஞ்சம் கவனத்துல ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் சரியத்துல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு மட்டன் சாப்பிடுறதுன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மட்டன் சாப்பிடுறது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சப்பையை முழுசா சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சாருன்னா, ரசூல் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுல் ஹல்வா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் சரியா. அதனால ஒரு சுகர் பேஷண்ட் எனக்கு இனிப்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிலோ கணக்கா வாங்கி சாப்பிட்டாருன்னா ஒரு தர்தீபு இருக்கிறது சரியா. வாங்க அப்ப இது முடிச்ச உடனே அங்க பாக்காதீங்க, என்ன பாருங்க அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன, சை செய்ய வேணும். அப்ப முதல்ல என்ன செய்தோம், உம்ராவில் இஹ்ராம், முதல்ல தவாஃபா இஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது சைக்கு வருகிறோம். இப்ப ஒரு விஷயம் கவனிங்க, இப்ப தவாஃபையும் தொழுகையும் முடித்த பிறகு சை செய்வதற்காக சஃபா மலையை நோக்கி செல்ல வேண்டும். இப்ப சஃபா மலை எங்க இருக்குதுன்னு சொன்னா நீங்க முன்னாடி பாருங்க, இந்த காபத்துல்லாவுடைய படம் பாக்குறீங்கல்ல, இப்ப இங்க இருந்து நீங்க அப்படியே வெளியே வந்தீங்கன்னா சஃபாவுக்கு வந்துடலாம். இங்கிருந்து இந்த ஹஜரல் அஸ்வதுல முடிச்சுட்டு அப்படியே உங்களுடைய வலது பக்கமா நீங்க நடந்துகிட்டே இருந்தா லேசா படி ஏறும், அதுல இருந்து திரும்ப ரெண்டு மூணு படி ஏறும், அப்படி போனீங்கன்னா அந்த வலி இருக்கும். ரொம்ப போய் திரும்ப அதை போய் தனியா தேடணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே நீங்க இதுல இருந்து வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப இந்த சஃபா மலையை நோக்கி செல்லும் பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஜிக்ருகளோடு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள். நெருங்கியவுடன் சொல்லுங்க, அதாவது சூரா பக்ராவுடைய 158வது வசனம், நிச்சயமாக சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் உள்ளவை. அல்லாஹ்வுடைய அடையாளம் என்றால் என்ன? அதாவது அல்லாஹ் இவற்றை எல்லாம் புனிதப்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான், வணக்க வழிபாட்டுக்குரிய இடங்களாக ஆக்கியிருக்கின்றான். எனவே அவற்றை மதிப்பதும் அங்கே அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வணக்கங்களை செய்வதும் நம் மீது கடமை. அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய அடையாளம் சொன்ன உடனே அதை தொட்டு முத்தம் கொஞ்சிறது. இந்த காஃபிர்கள் செய்யற மாதிரியான செயலை நாம் செய்யக்கூடாது. காஃபிர்களுக்கு என்ன, காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் புனிதம்னா என்ன, உடனே அதை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, உடனே அதுக்கு வணக்கம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது காஃபிர்கள் படுத்துற புனிதம். நாம் படுத்துகிற புனிதத்துக்கு என்ன விளக்கம் என்று சொன்னா, அல்லாஹ் ஒன்றை புனிதம் என்று சொல்கிறானா, அதை புனிதம் என்று ஈமான் கொள்வது, அதை மதிப்பது, கல்பால் அதை கண்ணியப்படுத்துவது, அதற்கு என்று என்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொன்னானோ அதை செய்வது. இப்ப என்ன உதாரணத்திற்கு, குர்ஆன் ஒரு புனிதமானது, அதுக்கு என்ன அர்த்தம், அதை நல்ல பட்டு போர்வையில சுத்தி உயரமா அல்மாரியில வச்சு புனிதமானது. இதுக்கு பேர புனிதம் இல்ல, அதை தினந்தோறும் எடுத்து ஓதுவது, அதை புரிவது, அதை பின்பற்றுவது, அதை போதிப்பது, இது அதற்கு செய்யக்கூடிய கடமை. இப்ப அதே போல சஃபா மர்வாமலை புனிதம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த இரண்டுக்கும் இடையிலே நாம் சஹி செய்வது, இது அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவை என்பதை நம்புவது, ஈமான் கொள்வது, இது அதற்குரிய ஹக். இந்த வசனத்தை ஓதிவிட்டு அப்தவு பிமா பத அல்லாஹு பிஹி சொல்லுங்க, அப்தவு பிமா பத அல்லாஹு பிஹி. அப்தவு நான் ஆரம்பிக்கிறேன், பிமா எதை கொண்டு, பத அல்லாஹு அல்லாஹ் ஆரம்பித்தான், பிஹி அதை கொண்டு, அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டே நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சு, எதை ஆரம்பிச்சிருக்கிறான், முதல்ல சஃபா. அப்ப முதல் சஃபால இருந்து நான் சுற்ற ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள். அப்ப அதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லிவிட்டு இந்த திக்ரை சொல்ல வேண்டும். சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده أنجز وعده ونصر عبده وهزم الأحزاب وحده. இந்த இதுக்குற நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கொள்ளணும். நம்ம மனப்பாடம் எதை செஞ்சு கொள்ளணும் சொல்றோமோ அதை முதல்ல இன்ஷால்லா நீங்க செஞ்சு கொள்ளணும். அப்ப இதை சொல்லணும், இதை ஒரு தடவை இதை சொல்லணும், இதை சொல்லணும், இதோட இந்த ரெண்டுக்கும் உள்ள வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இதை நீங்க ஒரு தடவை சொல்லிட்டு அதற்கு பிறகு நல்ல துவா செய்யணும். போய் நிற்கும் போதே நம்ம காபாவை பார்த்து நிக்கணும், கண்ணுக்கு நேரம் காபா தெரியுற மாதிரி நிக்கணும். இப்ப தூண் நிறைய வந்துருச்சு, மக்கள் அங்கங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க, தெரியலன்னு சொன்னா குறைந்தபட்சம் கிபிலாவை காபாவை முன்னோக்கிய வண்ணமாக நின்று கொண்டு இந்த விக்ரை ஒரு முறை கூறிவிட்டு பிறகு எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று துவா கேட்க வேண்டும். எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கணும்னு சொன்னாங்களோ அங்க இன்றைக்கு ஏறக்குறைய உதாரணத்துக்கு ஒரு 1000 ஹாஜிகள் அங்க சஹி செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு 50 பேரை தவிர வேற யாரும் செய்யறது கிடையாது. அங்க மக்காம் இப்ராஹிம்ல தொழுதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவே கேட்கல, அங்க துவா செஞ்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் நின்று துவா கேட்டு கொண்டிருந்தார்கள், அங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்க வலிக்குமோ அங்க இன்றைக்கு முஸ்லீம் செய்யறது கிடையாது, எங்க இவருக்கு லேசா இருக்குமோ அங்க செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்ப இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ர ஓதிட்டு ரொம்ப நேரம் துவா கேட்பாங்க, அடுத்து அதோட முடிஞ்சு போச்சா இல்ல என்ன செய்வாங்க, பிறகு திரும்ப இந்த திக்ர ஓதுவாங்க. புரியுதா இல்லையா, தூக்கம் வந்துருச்சா, இன்னொரு டீ கொடுக்கணுமா, கவனிங்களா ஸ்டாஃபுங்களை காணும், அடுத்து டீ கொடுங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். திரும்ப இந்த திக்ர ஓதுவாங்க, திரும்ப துவா கேட்பாங்க, அதே போல நீண்ட நேரம் முடிஞ்சா திரும்ப இந்த துவா ஓதுவாங்க, இந்த திக்ர ஓதுவாங்க, திரும்ப துவா கேட்பாங்க. அப்ப எத்தனை தடவை ஓதுனாங்க, 3 தடவை ஓதி ஒவ்வொரு முறை திக்ரை ஓதியதற்கு பிறகும் அதுக்கு பிறகுதான் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹியை ஆரம்பிப்பார்கள். ஆனா இன்றைக்கு என்ன, இது வந்து சுன்னா இதுதான், வேற ஏதாவது உங்களுக்கு நிர்பந்தம், கை வலி காலு வலி, நிக்க முடியல போக முடியல, பெரிய கூட்டமா இருக்குது, நின்னாலே தள்ளிட்டு போயிடாங்கன்னா வேற விஷயம், ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிடறாங்க, அப்படி போக வேண்டியது அப்படியே அப்படி திரும்பிட வேண்டியது, அப்படியே அப்படியே திரும்பிட வேண்டியது. கேட்டா ஈஸியா முடிக்கணுமா? எங்க நபிசுல்லாஹிஸ்லம் கஷ்டப்படுத்தி சிரமப்படுத்தி வணக்க வழிபாடு செய்தார்களோ அங்கே நாமும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போறோம். புரியுதுங்களா? அப்ப அர்த்தம் இங்க சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு முறை இந்த திக்ர்களை கூறுவதற்கிடையில் அழகிய நபி வழி துவாக்களை கேட்க வேண்டும், பிறகு இறங்கி சேவையை தொடங்க வேண்டும். அப்படி போகும்போது சற்று தூரத்தில் உள்ள பச்சை விளக்கு வந்தவுடன் இந்த தெரியுதுங்களா லேசா பச்சை கலர்ல, அதுக்கப்புறம் இந்த ஒரு பச்சை கலர், இப்ப இந்த பச்சை விளக்கு வந்தவுடன் அடுத்த பச்சை விளக்கு வரும் வரை விரைவாக ஓட வேண்டும். எவ்வளவு ஸ்பீடா போறீங்களோ அவ்வளவு சிறப்பு. அடுத்து பெண்கள் நடந்தே செல்ல வேண்டும், பிறகு மர்வா நோக்கி நடக்க வேண்டும். மர்வா மலையில் ஏறி கிப்லாவை முன்னோக்கி நின்று சஃபாவில் கூறிய திக்ர்களை மூன்று முறை கூற வேண்டும். இடையிடையே துஆக்கள் கேட்க வேண்டும். இத்துடன் ஒரு சுற்று முடிவுற்றது. புரிந்ததா புரியலையா? என்ன புரிந்தது? இப்ப மர்வா மலைக்கு போயாச்சு, அங்க போய் என்ன செய்யணும்? இப்ப எந்த துஆ? அந்த துஆ என்ன துஆ? லா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்த அன்ஜஸா வஅதா வநஸர அப்தா வஹதம அல் அஹ்சாப வஹ்த. அந்த துஆவ முழுசா சொல்லி அப்புறம் துஆ திரும்ப அந்த zikr திரும்ப துஆ திரும்ப zikr திரும்ப துஆ அந்த மாதிரி மூன்று தடவை சொல்லிட்டு மூணாவது தடவை துஆவ செஞ்சிட்டு திரும்ப மர்வால இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிக்கணும். அப்ப சஃபா வந்தவுடன் முன்பு கூறியது போன்று மூன்று முறை திக்ர்களை கூறி இடையிடையே துஆக்கள் கேட்க வேண்டும். இத்துடன் இரண்டாவது சுற்று முடிவுற்றது. மூணாவது சுற்று எங்க முடியும்? மறுவாள. நாலாவது சுற்று, அஞ்சாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. கலாம் ஏழாவது சுற்று மறுவாள முடிச்ச உடனே சரி முடிந்து விட்டது. அப்ப இப்படியாக ஏழாவது சுற்று மறுவாயில் முடியும். சஹி செய்யும் போது ஒழுவுடன் இருப்பது சிறப்பு, ஒழு இல்லை என்றாலும் சஹி கூடிவிடும். சஹிக்கு ஒழுவுக்கும் அவசியம் இல்லை. இப்ப தவாஃப் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஒழு முடிஞ்சு போச்சு, தப்பே தொழுவு முடிச்சிட்டீங்க, தப்பே கிடையாது, அப்படியே சஹிய நீங்க தொடரலாம். சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்ன, சில பெண்களுக்கு தொழுது முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு உதிரப்போக்கு திடீர்னு ஆரம்பிச்சுட்டா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சளி முடிக்கலாம். ஏன்னா சளிக்கு சுத்தம் என்பது கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. மாதவிடாய் அல்லது பிரசவ தொடக்குள்ள பெண்களும் சளி செய்யலாம். சளிக்கு இடையிலே குறிப்பிட்ட திக்ர்கள் துஆக்கள் ஏதும் இல்லை, விரும்பிய திக்ர்களை கூறலாம், வேண்டிய துஆக்களை கேட்கலாம். எத்தனை அமல் முடிஞ்சிருக்கு உம்ராவில்? என்னென்ன? இஹ்ராம், தவாஃப், சரி, மூன்று அமல் முடிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை அமல் பாக்கி இருக்கு? ஒன்னே ஒன்றுதான் பாக்கி. சரியா? என்ன? சிறைத்தல் அல்லது குறைத்தல், ஹல்க் அல்லது தக்ஸீர். அது என்ன செய்யணும்? ஏழு சுற்றுகள் முடிந்தவுடன் ஆண்கள், இப்ப ஆண்கள்னா யாரு? ஹஜ் தமத்து செய்பவர்கள், புரியுதுங்களா, தலைமுடியை சிறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஹஜ்ஜுடைய நாட்கள் நெருக்கமாக இருந்தால் தலைமுடியை குறைத்துக் கொள்வது சிறப்பு. இப்ப நம்ம போறதெல்லாம் இந்த இரண்டாவது வகை. அடுத்து இன்னொரு பத்து நாள்ல நமக்கு ஹஜ் வந்துடும். அப்ப தலைமுடியை எல்லா பகுதியில் இருந்தும் கடையில போய் செய்யணும். அதுக்கு காசுக்கு சில பேர் கருமி பட்டுக்கிட்டு கத்திரிக்கோல் எடுத்துட்டு போயிட்டு இப்படி இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா பக்கத்திலிருந்தும் தலைமுடியை குறைக்க வேண்டும். சும்மா ரெண்டு பக்கம் இப்படி இழுத்துக்கிட்டு ரெண்டு முடியை வெட்டிவிட்டா அது குறைத்ததாக ஆகாது, அது மார்க்கத்தை கேலி செய்ததாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா? இப்ப உங்க பிள்ளைய போய் முடி வெட்டிட்டு வாங்குறீங்க, உங்க பிள்ளைய போய் முடிய குறைச்சிட்டு வா வாங்குறீங்க, அவன் போய் பாத்ரூம்ல போய் இப்படி ரெண்டு சிண்டு எடுத்து இப்படி வெட்டிக்கிட்டு அப்படியே வர்றான். அப்புறம் அது என்னப்பா முடி வெட்ட சொல்லுனா காணமே, எங்க வெட்டியா இல்லையா? இல்லப்பா வெட்டிவிட்டு எங்கடா வெட்டின, ஒண்ணு தெய்வம் காணமே, இந்த அங்க போய் இப்படி வெட்டிட்டு வந்த அப்படின்னா என்ன செய்வீங்க நீங்க? கண்ணத்துல அறைய முடியாது, வேற எங்க அடிக்கலாம் என்ன? அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இன்றைக்கு மக்கள் எப்படி நகைப்பாக எடுத்துக்கொண்டார்கள், புரியுதுங்களா? அதெல்லாம் தப்பு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹ் எதுக்கு இது சொல்றான்? முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன ஷஹ்னா அவ் முகஸ்ஸிரீன வ முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீ. கஸ்ர் என்றாலே சுருக்குதல், இங்க தக்ஸீர். கஸ்ர யுகஸ்ர் தஃஃபீலுடைய வஜன், அதிகமாக குறைத்துக் கொள்வது. இப்ப எல்லா பக்கத்திலிருந்தும் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்துக் கொள்றது. சரி. சிறைப்பதை ஹஜ்ஜுக்காக மட்டும் வைத்துக் கொள்ளலாம், இத்துடன் உம்ரா நிறைவேறுகிறது. சரி, இப்ப இங்க ஒரே ஒரு விஷயம் நான் இங்க கூறப்பட்டிருக்கேன், பின்னாடி இருக்கேன் சொல்லிருக்கேன். இப்ப பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு சிறைத்தல் கிடையாது, அவங்களுக்கு விரலின் ஒரு நுனி அளவு, புரியுதுங்களா, ஒன்று அந்த இடத்துல செய்யலாம் அல்லது அங்கே செய்யணுங்கிற, அங்கே ஏதாவது அதாவது முடி அண்ணி ஆண்கள் பார்த்துருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் தாராளமாக அவங்க ரூமில் போய் அதுக்கு பிறகு அங்கிருந்து அவங்களுடைய அதாவது சடையிலிருந்து விரலுடைய ஒரு நுனி அளவு மட்டும் அவங்க வெட்டி கொள்ள வேண்டும். அப்போ சிறைத்து விட்டால் அல்லது முடியை குறைத்து கொண்டால், பெண்களுக்கு விரலின் ஒரு நுனி அளவு முடியை எடுத்துக்கொண்டால் உம்ரா நிறைவுற்றது, அல்ஹம்துலில்லா இஹ்ராம் முடிந்து விட்டது. எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றா, தொழுக முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் பேசுங்க சாப்பிடுங்க தூங்குங்க, தப்பே கிடையாது. அதே போலதான் இப்ப இஹ்ராம் முடிந்து விட்டது, உம்ரா நிறைவுற்றது, தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆயிடும். இப்ப ஒரு நேரம் குறைவா இருக்கிறதுனால இந்த தடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களை மட்டும் இப்படி வரிசையா பார்த்துட்டு இந்த வகுப்பு நிறைவு செய்வோம். அடுத்த ஹஜ்ஜுடைய அமல்களை இன்ஷால்லா 16ஆம் தேதி உள்ள வகுப்புல இன்னும் விரிவாகவும் அதே போல இன்னும் நிறைய விஷயங்களையும் பார்ப்போம். அப்ப இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்டவை, நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக படங்களும் பக்கத்தில் போட்டுக்கிறோம். சில பேருக்கு வரிசையா சிலது ஞாபகம் இருக்குமோ இல்லையோங்கிற பிரச்சனை வர்றதுனால, இப்பாருங்க கத்திரிக்கோலு நகை வெட்டி ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அர்த்தம், அப்ப முடி வெட்டக்கூடாது, மீச வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, எதையும் முடியெல்லாம் புடுங்கக்கூடாது, வைக்கக்கூடாது, சரியா. ரெண்டாவது தொப்பி துண்டு போட்டுக்கிறோம் பாருங்க, தலையை மறைக்க கூடாது, சரியா, முகங்களை தலைமுகங்களை மறைக்க கூடாது. சாக்ஸ் அப்புறம் கிளவுஸ் இந்த மாதிரி ஷூ, கரண்டை கால்கள் பின்னாடி மறைக்கப்பட்ட நிலையில் உள்ள ஷூ, இதெல்லாம் போடக்கூடாது. கையுறை காலுறை அணிதல், அதே போல பாருங்க கோட்டு ட்ரெஸ் சட்டை அந்த மாதிரி தைக்கப்பட்ட ஆடைகள் அணியக்கூடாது. பெண்கள் முகத்திரை அணிதல், முகத்தை மறைத்தல், கையுறை அணிதல் இதுவும் கூடாது. ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டோம், என்ன சொல்லிட்டோம், ஒரு முந்தானையை அவங்க தலைமையில போட்டுக்கலாம், ஆண்கள் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க கடந்து போறாங்க அவங்களுடைய பார்வை நம்ம மேல படும் அப்படின்னு இருந்தா அவங்க தலையின் மேல் அணிந்திருந்த அந்த முந்தானையை கொண்டு முகத்தையும் மறைத்துக் கொள்ளலாம். ஹரம் எல்லையில் உள்ள மரம் செடி கொடிகளை பிடுங்குதல் வெட்டுதல், இதுவும் நறுமணம் பூசுவது, பெர்ஃபியூம் அடிக்கிறது, புரியுதுங்களா. இஹ்ராமுக்கு பின்னாடி ட்ரெஸ்லையும் போட, ட்ரெஸ்ல எப்போது முன்னாடியும் போட்டுக்க கூடாது, பாடியிலையும் இப்ப தடவக்கூடாது. அப்ப இந்த நறுமணம் பூசுறதுல தான் இப்ப உள்ள சோப்புகள்லாம் பெரும்பாலும் வாசனை உள்ள சோப்பு, வாசனை உள்ள லிக்விட் தான் வருது. சாப்பிட்டுட்டு கை கழுவுற அந்த பொருள்கள்ல கூட வாசனை இல்லாததான் நம்ம பாத்துக்கணும், புரியுதுங்களா. சரி, அதே போல ஹரமுடைய எல்லையில் உள்ள மரம் செடி கொடிகளை பிடுங்குவது, அவற்றை வெட்டுவது, இது கூடாது, எப்போதுமே செய்யக்கூடாது, இஹ்ராமுல இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி. இது இந்த ஹரமுடைய எல்லையின் புனிதத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள்ல உண்டு. அப்புறம் ஹரமுடைய எல்லைகளில் கீழே விழுந்து கிடக்கும் எந்த பொருள்களையும் எடுக்கக்கூடாது. இப்ப ஒரு பர்ஸை பாக்குறீங்க அல்லது ஒரு பேகை பாக்குறீங்க, நம்ம எடுத்துடக்கூடாது, எப்போதுமே எடுக்கக்கூடாது, அங்க கண்டிப்பா எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தாலும் என்ன செய்யணும், அந்த இடத்துல நின்றுகிட்டு ராத்திரி பகலா இது யாருக்கு உள்ளது யாருக்கு உள்ளதுன்னு கேட்டு அவர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நவரக்கூடாது. சரி, அடுத்து திருமண வேட்டை பிராணிகளை கொல்லுவது, அவற்றை காண்பித்து கொடுக்கிறது கூடாது. இது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு சட்டம் என்ற அடிப்படையில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல அதாவது திருமண ஒப்பந்தங்கள் செய்வது தனக்கோ பிறருக்கோ இதுவும் கூடாது, அப்படி செஞ்சாலாது திருமணங்கள் நிறைவேறும். அதே போல இச்சையோட உள்ள பேச்சுகளோ விளையாட்டுகளோ கணவன் மனைவி குடும்பம் சேருவதோ கூடாது, தர்க்கம் செய்யறதும் கூடாது. சும்மா சண்டை போய் நீ தள்ளி உட்காரு, டே நீ தள்ளி உட்காரு, ஏன் எடுத்த நீ எடுத்துக்கிட்ட, ஏன் சாம், இந்த மாதிரியான வீணான தர்க்கங்கள் எல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், யார் ஹஜ்ஜை இந்த மாதங்களிலே தனக்கு கடமையாக்கி கொள்கிறானோ அவர்கள் எந்த விதமான அருவறுப்பான பேச்சுகளையோ கெட்ட விஷயங்களையோ செய்யக்கூடாது, தர்க்கமும் செய்யக்கூடாது. நல்லா குறிப்பா சொல்லிடுறோம், ஏன்னா பல விதமான சிக்கல்கள் பிரச்சனை, குறிப்பா அந்த மினால போய் டென்ட்ல இடம் பிடிக்கிற சமயத்துல அப்ப ஹாஜிகள் பல பேர் ஹாஜிகளாவே இருக்க மாட்டாங்க, மாறி போயிடுவாங்க. அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்து தனது இபாதத்துகளை பாழ்படுத்தி விடக்கூடாது. இப்ப இந்த பரிகாரத்தினுடைய ஒரு சின்ன குறிப்பு சொல்றோம், இதை இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற அதுக்கு மேல சில விஷயங்கள் இருக்குது, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இஹ்ராமில் தடுக்கப்பட்ட முதல் 7 காரியங்கள், முதல் 7 காரியம்னா என்ன, பின்னாடி வாங்க. தலைமுடியை வெட்டுறது, சிறைக்கிறது, புழுங்கிறது, நகை வெட்டுறது, தலையை மறைப்பது, கையுறை காலுறை அணிவது, தைக்கப்பட்ட ஆடை அணிவது, பெண்கள் முகத்துறை அணிஞ்சிருது அல்லது நறுமணம் பூசுறது, இது வரைக்கும் அந்த ஏழு விஷயங்கள், அதுக்குள்ள பரிகாரம் தான் இப்ப சொல்றது. இவற்றை அறிந்த நிலையில் செய்துவிட்டால் அதற்கு ஃபிரியா பரிகாரம் கொடுக்க வேண்டும். தெரிஞ்சு செஞ்சிட்டா, தெரிஞ்சு வேண்டும் என்று செஞ்சிட்டா அதுக்கு பரிகாரம் உண்டு. தௌவாவும் செய்யணும், மன்னிப்பும் கேட்கணும், பரிகாரமும் செய்யணும். பரிகாரங்கள் என்ன? ஆறு ஏழைகளுக்கு உணவளித்தல். ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுனா என்ன? ஒரு கிலோ 20 கிராம் அளவுள்ள கோதுமையை அவர்களுக்கு தர்மம் செய்வது, அல்லது 3 நோன்பு நோற்பது, அல்லது ஒரு ஆடு பலியிடுதல். அந்த ஆட்டை அறுத்து அங்க ஹரம் ஷரீஃபில் உள்ள ஏழைகளுக்கு கொடுத்துடணும். இப்ப சில இந்த காலகட்டத்தில் சவுதி அரசாங்கம் அதுக்கு நிறைய வசதி செஞ்சிருக்கிறாங்க. அங்க நிறைய அதுக்குண்டான அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்கும். அங்க நம்ம அந்த ஆட்டுக்குள்ள காசை கொடுத்துட்டோம்னா, அப்படி கொடுக்கும் பொழுது இது ஃபிதியாவுக்குள்ள ஆடுன்னு சொல்லி கொடுக்கணும். எதுக்குள்ள ஆடு? இப்ப நீங்க சில பேருக்கு அரபி தெரியாது, அதனால இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏதாவது தவறு செய்து விட்டு அந்த தவறுக்கு பரிகாரமா நீங்க கொடுக்கறதா இருந்தா ஃபிதியா, அதுக்கு பேர் என்ன? ஃபிதியா உள்ளே ஆடு. ஃபிதியான்னு சொல்லிட்டாலே அவங்க அதுக்குள்ள டோக்கனை கொடுத்துருவாங்க. அந்த ஆட்டை அறுத்து அங்க ஹரம்ல உள்ள ஏழைகளுக்கு அவங்க பங்கு வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல உதுகையான்னு ஒண்ணு இருக்கு. உதுகையா உள்ள டோக்கன் வாங்கினா அந்த ஆடுகளை அறுத்து சுத்தம் செய்து ஏழை நாடுகளுக்கு அனுப்பிடுவாங்க. இப்ப பரிகாரமாக கொடுக்கப்படுகிற ஆடுகள், அவற்றின் கறிகள் கண்டிப்பாக ஹரமில் உள்ள ஏழைகளுக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும். அதனாலதான் அங்க கொடுக்கும் பொழுது ஃபிதியாவில் உள்ள ஆடு என்று சொல்லி கொடுக்க வேண்டும். அப்ப இந்த சட்டத்தை அடுத்து இது ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப கல்வி படித்தவர்களும் அல்லது அழைப்பாளர்களோ அல்லது ஹஜ்ஜுக்கு உங்களை அழைத்து செல்பவர்களோ செய்கிற பெரும்பாலான நிலையில் செய்கிற தப்பு அது என்ன? ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு, இப்படி பேசிக்கிட்டே இருப்பாரு, மறந்துருப்பாரு, ஏதாச்சுமா தர முடிய சொல்லும் போது இதை வலிச்சிருக்கோம், அல்லது ஏதாச்சும் அரிக்கிறோம், இப்படி பிடிச்சி எடுத்திருப்பாரு, ஒரு முடி ரெண்டு முடி கையோட வந்திருக்கும். வேண்டுமென்னு செய்யல, ஞாபகத்தோட செய்யல, மறந்து செய்து விட்டார். ஆலிம் சார் போய் கேட்டவுடனே ஒரு தம் கொடுத்துட்டு வந்துரு, போய் என்ன கொடுத்துட்டு வந்துரு, ஒரு தம் கொடுத்துரு. அப்புறம் என்ன செஞ்சிருப்பாரு? ஒழு செஞ்சிருப்பாரு. ஒழு செய்யும் போது மூஞ்சி தேய்ச்சி கழுவி இருப்பார்ல, ரெண்டு தாடி முடி கையில வந்திருக்கும். அச்சோ தாடி முடி கையில வந்துருச்சுன்னு ஆலிம் சார் போனா ரெண்டு தம் கொடுத்துருவாரு. இப்படி கடைசியில ஹஜ்ஜி ஃபுல்லா பார்த்தா தம் கொடுத்து தம் கொடுத்து திரும்ப வரும் பொழுது ஒன்றுமே இல்லாம இருப்பாரு. ஏன்னா இப்படி எல்லாம் அல்லாவோ அல்லாவுடைய சிறுசுலாலிசிரம் அவர்களோ நமக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்கவில்லை. மறந்து செய்தாலோ அல்லது தெரியாமல் செய்து விட்டாலோ அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. ஒருத்தருக்கு சட்டமே தெரியலங்க, ஒருத்தருக்கு ரொம்ப பேர் வர்றாங்க அந்த மாதிரி, அங்க வந்ததுக்கு பிறகு ரொம்ப தக்குவாவா தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப தக்குவாவா இருப்பார். அப்போ ஒருத்தர் சொன்னார், என்னங்க இஹ்ராமில் இருக்கிறீங்க, மக்கா வந்துட்டீங்க, தொப்பிலாம் போட்டுக்கிறீங்களே, என்னங்க அப்படின்னு கேட்பாரு. இல்லங்க, இஹ்ராம்ல நம்ம தல்பியா சொன்னதுக்கு பிறகு தொப்பிலாம் போடக்கூடாது. அப்படியா, தொப்பி போடக்கூடாது, அதுக்கப்புறமா தான் கழட்டு வரும். இதற்கும் பரிகாரம் இல்லை, இதற்கும் இது மன்னிக்கப்பட்டது. அறியாதவர் செய்தால், அவர் அறிந்தவுடன் திருத்திக் கொண்டால் போதுமானது, குற்றம் இல்லை. சரிங்களா? இந்த சட்டத்தை அறியாத நிலையில் செய்து விட்டாலோ அல்லது சட்டம் தெரிந்து மறந்த நிலையில் செய்து விட்டாலோ இவற்றில் அல்லது ஏதேனும் செய்துவிட்டாலோ அவர் மீது குற்றம் இல்லை. தெரிஞ்சு செஞ்சு, அதாவது தெரிஞ்சு சட்டம் தெரியும் ஆனா மறந்து செஞ்சிட்டாரு, அல்லது சட்டமே தெரியல செஞ்சிட்டாரு, மன்னிக்கப்பட்டது. அப்ப இன்ஷால்லா இதோட என்ன முடிஞ்சிச்சு? உம்ராவுடைய பாடம் முடிஞ்சிச்சு. உம்ரால இஹ்ராம்ல தடுக்கப்பட்டது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்ஷால்லா இஹ்ராமுடைய நிலையிலையும் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, அடுத்து வந்து ஹஜ்ஜுடைய காரியங்களை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத நம்ம இன்ஷால்லா அடுத்த வகுப்புல கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய டிராவல் டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, அப்புறம் டிராவலுக்கு உண்டான பொருள்கள் சம்பந்தப்பட்டது, அப்புறம் பயண தேதிகள், அதற்குண்டான ஒழுக்கங்கள் முறைகள் எல்லாம் உங்களுக்கு நிர்வாக ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லப்படும், ஹஜ் சம்பந்தப்பட்ட சட்டங்களும் சொல்லப்படும். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்போ வராதவங்க கூட அப்போ கண்டிப்பாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ இந்த காலையை இந்த ஹஜ்ஜுடைய செயல்முறை விளக்க வகுப்பில் நம்ம தெரிந்து கொண்ட விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய வணக்கத்தினுடைய புனிதம் கண்ணியம் மகத்துவம் என்ன, எந்த இடத்துக்கு போறோம் அதனுடைய புனிதம் மகத்துவம் என்ன, அதே போல அந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய வீட்டுடைய புனிதம் மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொண்டதோடு ஹஜ்ஜுடைய ஷரத்துகளை தெரிந்து கொண்டோம், ஹஜ்ஜுடைய ருக்குன்களை தெரிந்து கொண்டோம், ஹஜ்ஜுடைய வாஜிபுகளை தெரிந்து கொண்டோம், ஹஜ்ஜுடைய வகைகளை தெரிந்து கொண்டோம். அதுல ஒரு வகையாகிய ஹஜ்ஜு தமத்துடைய முதல் பகுதியை பார்த்தியே, ஹஜ்ஜு தமத்துடைய அதாவது உம்ராவை, அதாவது உம்ராவை தெரிந்து கொண்டோம். உம்ரா என்பது சுருக்கமாக நான்கு அமல்களை கொண்டது. உம்ரா என்பது நான்கு அமல்களை கொண்டது. ஒன்று இஹ்ராம், இரண்டாவது தவாஃப், மூன்றாவது ஸஈ, நான்காவது ஹல்ஃப் அல்லது தஃப்ஸீர். அபூலு கௌலி ஹாதா வஸ்தஃக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.